இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தை நாம் யாவரும் கூறி வந்து அவருடைய தெய்வீக சத்தியங்களை தியானித்து பார்ப்பதற்கு தேவன் திருவேசியிருக்கிறார். நம்முடைய இருதயங்களில் அநேக நன்றிகளை அவருக்கு தாழ்மையோடு ஏறெடுத்துக் கொண்டு இன்றைய பாடங்களுக்குள்ள நாம் கடந்து செல்வோம். கடந்த இரண்டு வாரமாக மிக முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் நாம் தேவனுடைய வசனங்களை தியானித்து வருகிறோம். நமது ஆண்டவர் கர்த்தர் இயேசுவினுடைய அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிற இந்த இரண்டாம் வருகை. சோ அவருடைய இரண்டாம் வருகை வேதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு என்கிற இந்த மாபெரும் சத்தியத்தை நாம் தியானித்து பார்க்க தேவன் நமக்கு அங்க கிருபை செய்திருக்கிறார். சகோதரர் சொன்னது போல ரொம்ப ஆவலாக நீங்க இன்னைக்கு அநேகர் வந்திருக்கிறீங்க. இரண்டாம் வருகை, குரோனாலஜி, அந்த நாள், அந்த வருடம், அதை குறித்து நாம தியானிக்கிறோம் என்று ஏற்கனவே சொல்லும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய இருதயத்துல அந்த அதிகமான எதிர்பார்ப்பு, ஆவல், வாஞ்சை இருக்க வேண்டியது அவசியமே. அது இருக்கிறதுனால அதுவும் கூட தேவனுடைய பார்வையில ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அப்போ கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை கடந்த இரண்டு பாகங்கள்ல நாம பார்த்து சில அரிய விஷயங்களை நாம் அறிஞ்சு கொண்டிருக்கோம். பொதுவாக கிறிஸ்தவர்கள் மத்தியில காணப்படுகிற அந்த எதிர்பார்ப்புகளின் படி அல்லாமல் கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை என்று சொல்லும் பொழுது அந்த மூன்று கிரேக்க வார்த்தைகளின் அடிப்படையில பரோஷியா, எபிபானியா மற்றும் அப்போகாலிப்சிஸ், இந்த மூன்று வார்த்தைகள் கர்த்தர் இயேசுவுடைய இரண்டாம் வருகை இந்த பூமியில எவ்விதமாக சம்பவிக்கும் என்பதை பற்றின தெளிவான விஷயங்கள் நாம் அறிஞ்சோம். அந்த வார்த்தைகளின் அடிப்படையில நம்ம புரிந்து கொண்ட விஷயம் என்னன்னா, கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை அல்லது பிரசன்னம் கண்ணுக்கு புலப்படாத வகையில திருடனை போல திருடன் வருகிற விதமாக மிக ரகசியமாகவும் மிக வல்லமையோடும் இந்த பூமியின் மீது அங்கு நிறைவேறும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அப்படி கண்ணுக்கு புலப்படாத வகையில மிக ரகசியமாக வல்லமையில கர்த்தர் இயேசு தம்முடைய இரண்டாம் வருகையில இந்த பூமியின் மீது வந்திருந்து இந்த பூமியின் மீது தம்முடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை இங்கு ஸ்தாபிப்பார். இதுதான் கடந்த பாகத்துல நாம அறிந்து கொண்ட மிக முக்கியமான விஷயம். மறுபடியும் நான் சொல்றேன், கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் இருக்கிற பொதுவான எதிர்பார்ப்புகளின் படி அல்லாமல் கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை என்பது மிக ரகசியமாக வலமையான சரீரத்தில் மாம்ச கண்களுக்கு புலப்படாமல் இந்த பூமியின் மீது அது நிறைவேறக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த பரோஷியா என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன பார்க்கலாம், ஆமா, பிரசன்னம், பிரசன்ஸ். கர்த்தர் இயேசுவின் பிரசன்னம் இந்த பூமியில யாரும் அறியாத வண்ணம் மிக வல்லமையாக இங்க ஆரம்பிச்சு அதை நிறைவேறி இருக்கும் என்பதை நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். அப்புறம் அந்த பிரசன்னம் போக போக அதிக பிரகாசமான தீர்க்க தரிசன வசனங்கள்னால உறுதியாக்கப்பட்டு ஏற்ற சமயத்துல அப்போகாலிப்சிஸ்ல வெளியரங்கமாக உலகத்தின் ஒவ்வொரு மனுஷரும் அவர் வந்து இருந்து ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிருக்கிற விஷயத்தை அறிந்து கொள்ளுவாங்க. சோ இப்படி ஒரு கிராஜுவல் ப்ராசஸ், படிப்படியாக நிறைவேறக்கூடிய ஒரு முறையில தான் கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை இந்த பூமியின் மீது சம்பவிக்கும். அதுதான் அந்த மூன்று கிரேக்க வார்த்தைகள் நமக்கு தெளிவாக காண்பிக்கக்கூடிய விஷயங்கள். சோ ரகசியமாக வந்து இருந்து போக போக அதிகமாக உறுதி செய்யப்பட்டு ஏற்ற சமயத்துல ஒருவர் சாதாரண உலகத்தின் மனுஷன் கூட வெளியரங்கமா புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை இந்த பூமியில அங்க நடக்கும் என்பதை நாம வசனங்கள் மூலம் அங்க தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். சகோதர சகோதரி, நாம மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வருவதே எதற்காகத்தான், தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கிறதுக்காக. இரண்டாம் வருகையில வரும்போதே கர்த்தர் இயேசு எப்படித்தான் வருகிறார், ராஜாதி ராஜாவாகத்தான் இந்த பூமியில அவர் வருகிறார். சோ அப்படி ராஜாதி ராஜாவா ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இரண்டாம் வருகையில ரகசியமா வல்லமையா வந்து இருந்து அந்த ராஜ்யத்தை போக போக வெளியரங்கமாகவே ஸ்தாபிப்பார் என்பது வசனங்களை நாம் அறிஞ்சிருக்கும் பொழுது, இப்போ நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, கடந்த 2000 வருஷமா கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தருணம், தேவனுடைய வசனங்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதா, கர்த்தர் இயேசு 2வது வருகையில வரக்கூடிய அந்த காலம் வருடம் அது வேத வசனங்கள்ல வெளிப்படுத்தப்பட்டுள்ளதா? ஒருவேளை அப்படி வெளிப்படுத்தப்பட்டு இருந்தது உண்மைனா அதை அவருடைய ஜனங்களாக நாம் அறிந்து கொள்ள முடியுமா என்பதே அந்த மிகப்பெரிய கேள்வி. அப்ப கிறிஸ்தவர்களுக்கே பொதுவா இந்த கேள்வியில நிறைய சந்தேகங்கள் அங்க இருக்கு. ஏன்னா போன வாரம் 2 முக்கியமான வசனம் பார்த்தோம் இல்லைங்களா, என்ன சொல்லுவாங்க, காலத்தையும் அந்த அந்த நாளையும் நாளிகையும் அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல, அந்த நாள் நாளிகை பரலோகத்தில் இருக்கிற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள், யார் மாத்திரம் தெரியும், பிதாக்கு மாத்திரம் தான் தெரியும். இன்னொரு இடத்துல என்ன சொல்றார், அந்த நாள் ஒருவனும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதரும் அறியார்கள், மனுஷகுமாரன் கூட அறியான் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசுவுக்கே தெரியாத அந்த வருடத்தை நாம தெரிஞ்சு கொள்ள முடியுமா, கிறிஸ்தவர்களுக்குள்ள அந்த கேள்வி இருக்கு. ஆனா இந்த வசனங்களுக்கான அர்த்தம் நாம கண்டுபிடிச்சோம், கர்த்தர் இயேசுக்கு தெரியாது தான், எது வரைக்கும் தெரியாது. போன வாரம் கிளாஸ்ல பார்த்தோம், அவர் அந்த ஜீவன் பலியாக கொடுத்து தேவன் இடத்துல அங்கீகாரம் வாங்கி உயிர் தெழுகிற வரைக்கும் அவருக்கு தெரியாது. ஆனா உயிர் தெழுகிறதுக்கு அப்புறம் அவர் சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்துல அந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்துல வீட்டிருக்கிறவர்கிட்ட இருந்து அந்த புஸ்தகத்தை வாங்கினார், ஒரு முத்திரையா உடைச்சு புஸ்தகத்துள்ள விஷயங்கள் அறிந்து கொண்டார். என்னது அந்த புஸ்தகம், தேவனுடைய தெய்வீக திட்டம், அந்த திட்டத்தின் பற்றின எல்லா ரகசியங்கள், காலங்கள், வேலைகள், அதுல தன்னுடைய 2வது வருகை, ராஜ்யம் ஸ்தாபிக்கிறது எல்லாமே கர்த்தர் இயேசுவுக்கு உயிர் தந்ததுக்கு பின்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறதை நாம் அங்க தெரிஞ்சு கொண்டோம். சோ அந்த வசனங்களை அறக்குறையாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில அந்த நாள் நாளிகை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. எனக்கு கர்த்தர் இயேசுவுக்கே இன்னுமே தெரியல, எதிர்பார்த்தனா தவறு, நம்ம தான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம எடுப்போம். ஆனா சகோதரர் சொன்ன அந்த வசனத்தை மறுபடியும் நீங்க கூட வாசிங்க, யோபு 24வது அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க, சர்வ வல்லவர் அவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க, தேவனுக்கு முன்பாக மறைவான விஷயங்கள் எதுவுமே இல்லை, அவருடைய தெய்வீக திட்டத்துல அவர் நியமிச்சிருக்கிற காலங்கள் அவருக்கு நல்லா தெரியும். அப்போ அவரை அறிந்தவர்கள் யார் அவங்க, அவரை அறிஞ்சவங்க, பிதாவை பிதாவா அறிஞ்சு சொல்லணும், கிறிஸ்தவர்கள் அறிஞ்சிருக்கிறாங்களா, மன்னிக்கணும், அவங்களுக்கு கர்த்தர் இயேசு தான் பிதா, பிதா தான் யாரு, கர்த்தர் இயேசு. ஆனா பிதா யார், இங்க நாம பேசிட்டு இருக்கிறோம், அந்த மாபெரும் சத்தியம் இங்கதான் வெளியா இருக்குது, சிதா யார், எப்பேற்பட்டவர், அவருடைய நாமம் என்ன, அதை நம்ம உச்சரிக்கலாமா, பயர் நடுக்கத்தோடு அறிஞ்சிருக்கிறோம் பாருங்க. அவரை அறிந்தவர்கள் ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல காலங்கள் வேலைகள் ரொம்ப முக்கியம். பாருங்க இன்னைக்கு ஒரு கேள்வி இருக்குது, கர்த்தர் இயேசு 2வது வருகையில வர வருஷம் என்ன, சாதாரணமா அந்த கேள்வி, அது தேவனுக்கு தெரியும். நெக்ஸ்ட் அந்த வசனத்துல சொல்லும் போது அவருக்கு அது தெரிஞ்சிருக்க, அவரை அறிந்தவர்கள் யார் அவங்க, சும்மா சொல்ல முடியாது, கிறிஸ்தவர்கள் இல்ல, 99% கிறிஸ்தவர்களுக்கு தேவன் தெரியாது, ஆனா இருக்கிறாங்க தேவனை அறிந்தவர்கள். அவர்கள் அதை அறியாதிருக்கிறது எப்படி? என்ன கன்ஃபார்மிட்டினா, தேவனை பற்றின அந்த சத்தியம், அந்த ஞானம், அந்த அறிவுக்குள்ள வழி நடத்தப்பட்டிருக்கிறவர்களுக்கு கண்டிப்பா அந்த தேவன் அவர் அறிஞ்சிருக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையுமே வெளிப்படுத்துவார், அவர்கள் கூட அறிந்து கொள்வார்கள். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நம்ம பேசுற இந்த வார்த்தைகள் இன்னைக்கு அந்த வாக்கியத்துல நாம் இருக்கோம், அவ்வளவுதான் நாம சொல்லணும். நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு நம்ம கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆனா தேவன் அவருடைய நாமத்தை நாம் அறிஞ்சு கொள்ள நம் கிருபை செய்திருக்கிறார். அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த ஒரு ஆசீர்வாதம் கூட நமக்கு அங்கு இருக்குது. சோ தேவனுக்கு அந்த நாட்கள் வெளியரங்கமா இருக்கும் பொழுது அவரை அறிந்திருக்கிற ஜனங்களாகிய நமக்கும் கூட அந்த நாட்கள் வெளியரங்கமாவது அது சாத்தியம். தேவன் வச்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நீதிமொழிகள் 25:2 வசனம் வாசிங்க. காரியத்தை மறைப்பது யாருக்கு மேன்மை? தேவனுக்கு மேன்மை. அப்படித்தான் இருக்கணும், தேவன் தான் அப்படித்தான் இருக்கணும். எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது ஜனங்கள் கிட்ட, அந்த விஷயத்தினுடைய மகிமை கனம் தெரியாத ஜனங்கள் கிட்ட சும்மா வெளிப்படுத்திக்கலாம் இருக்க மாட்டோம். மிக முக்கியமான விஷயங்கள் மறைச்சு வைக்கிறது தான் தேவனுக்கு அது மேன்மை. சோ மறைச்சு வைக்கிறது தேவனுக்கு மேன்மை. ஆனா வசனம் என்ன சொல்லுது? அப்படி மறைக்கப்பட்ட விஷயங்களை ஆராய்வது யாருக்கு மேன்மை? ராஜாக்களுக்கு மேன்மை. சோ கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை அதனுடைய காலம், அதை தேவன் என்ன பண்ணிருக்கிறார்? உலகத்துக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்ணிருக்கிறார்? அதை மறைச்சு தான் வச்சிருக்கிறார். சும்மா கர்த்தர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன், நம்ம உலகத்தின் ரட்சகர், இந்த பூமிக்குள்ள இரண்டாவது முறையா பிரவேசிக்கிற அந்த மாபெரும் விஷயம் சாதாரண விஷயமா? அதைய மறைச்சு வைக்கிறது தான் தேவனுக்கு மேன்மை. ஆனா அதை ஆராய்வது யாருக்கு மேன்மை? இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்களும் ஒன்னாலும் ராஜாக்கள் ஆகணுமா வேணாம்? எதுக்கு போதே வந்து நம்ம ராஜாவில் ஆக வேண்டாம், அந்த மாதிரி எல்லாம் ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம், நம்ம சாதாரண ஒரு கிறிஸ்தவனாவே இருந்துட்டு போறோம் அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த சுவிசேஷத்துல வெளிப்படுத்தல் 1:6 ஒரு வகுப்பார் இருக்கிறாங்க. அஸ்னவாசிங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை, யாருங்க நம்மை என்ன பண்ணிருக்கிறாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கியிருக்கிறார். கர்த்தர் இயேசு அவருடைய ரத்தத்தினால மீட்டுக் கொண்டு அவருடைய ரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டவர்களை எப்படி அழைச்சிருக்கிறார்? அவருடைய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும். சுவிசேஷத்துல ராஜாக்கள் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்ட ஒரு வகுப்பார் இருக்கிறாங்க. கர்த்தர் இயேசுவின் சரீரமான சபை பாத்தீங்களா? பர்சனல்ல எப்படி லிங்க் பண்றான் பாரு. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, ஆனா அதை ஆராய்வது யாருக்கு மேன்மை? இந்த ராஜாக்களுக்கு மேன்மை. இவங்க எப்படி ராஜாக்கள் ஆவாங்கன்னா இந்த மாதிரி ஆராய்வாங்க. தேவனுடைய வசனங்கள், தேவன் மறைச்சு வச்சிருக்கிற பொக்கிஷங்களை அவர் உதவியில ஆராய்ந்து அறிஞ்சு கொள்வாங்க. அப்படி ஆராய்ந்து அறிகிறதுனால்தான் அவங்க ராஜாக்கள். அந்த ராஜாக்கள் அப்படி ஆராயணும், ஆராயில ராஜாக்கள் இல்ல அம்பல் அவர்தான், மற்றபடி ஒண்ணும் இல்லை. ஆனா ராஜாக்கள் அறிஞ்சுக்கலாம். நம்ம அந்த வாய்ப்புல தேவனங்க அழைத்திருக்கிறது பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, வசனங்கள்லாம் தெரியும். ஏசாயம் 34:14 என்ன படிக்கலாம்? கர்த்தருடைய புஸ்தகத்துல என்ன பண்ணுங்க, நீங்க தேடி வாசியுங்கள், தேடி வாசியுங்க, அவைகளில் ஒன்றும் குறையாது, அவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாது இறாது. சோ பைபிள்ல நாம ஆராய்ந்து பார்க்கணும். எந்த ஒரு விஷயம், எவ்வளவு விஷயம் பார்ப்போம் ஆரம்பத்திலிருந்து யோசிச்சு பாருங்க. தேவனுடைய தெய்வீக திட்டம், முதலாம் உலகம், இரண்டாம் உலகம், மூன்றாம் உலகம், மகா பரிசுத்தமான விசுவாசம், மனித ஆத்மா பற்றின சத்தியம், நரகம் பற்றின சத்தியம், கிறிஸ்து இயேசுனுடைய சபை யார் பற்றின சத்தியம் இல்லைங்களா?
திருத்துவம் பற்றின சத்தியம், தேவன் யார், குமாரன் யார், பரிசுத்த ஆவினா என்ன, எப்படி ஆராயணும் தேடி, சாதாரண விஷயம் அதெல்லாம். அன்றி கிறிஸ்து யாரு, எவரு, எப்படிப்பட்டவர், எப்போ வந்தார், எவ்வளவு வருஷம், எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், அதெல்லாம் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது, எப்படி கிடைச்சது, சும்மா கிடைச்சதுங்களா, ஆராய்ந்து பார்த்தோம் கர்த்தருடைய புஸ்தகத்துல, தேடி பார்க்கணும், ஆனா தேடி பார்த்தா அவைகளில் ஒன்றுமே குறையாது. அது கன்ஃபார்மா கொடுக்கிறார் வாக்கு தத்துவம். இன்னைக்கு தீர்மானம், கர்த்தரேசனுடைய இரண்டாம் வருகை எந்த வருஷம், பிரதர்ல நிறைய கால்குலேஷன் போட்டுட்டு வந்திருக்கிறான், பிரதர் கூட ஒரு வருஷம் ஒரு வருஷம் வச்சிருக்கிறார், நான் கேட்கணும் அவர்கிட்ட. நல்ல விஷயம், அது வந்து ஒரு வசனம் நிறைவேறுது, காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை, தப்பா வந்தா கூட பரவாயில்ல ஆராயினான், அது ரொம்ப முக்கியம். சில வாழ்க்கை இருக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க தேவனுடைய வசனத்துல இவ்வளோ உறுதியான விஷயங்கள் இருக்கு. தேவனை அறிஞ்சவங்களுக்கு அவர் மறைச்சு வச்சிருக்கிற விஷயங்கள் தெரியும், தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ அந்த ஒரு வாக்கு தத்துவங்கள் நமக்கு முன்பு இருக்கும் பொழுது அதை உறுதியா பிடிச்சிட்டு அந்த வாக்கு தத்துவங்கள் தர பலத்துல நாம வசனங்களுக்குள்ள போவோம். கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை, அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுகிற அந்த காலம், அந்த வருஷம், நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குதா இல்லையா. சோ இன்னைக்கு இந்த ஒரு மிக முக்கியமான வகுப்புக்குள்ள போகலாம். எப்படி இருக்கிறீங்க, போகலாமா வேண்டாம், நம்பிக்கையோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா இல்ல எப்பயும் போகல உட்கார்ந்து இருக்கிறீங்களா. இந்த 53 கிளாஸ்ல ரொம்ப விழிப்பா இருக்க வேண்டிய கிளாஸ் இந்த கிளாஸ். சோ எல்லா கவலை ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயா இருந்து முழு மனசுல, திறந்த மனசுல தேவன் கிட்ட பரிசு தாவியும் கேட்டு இந்த கிளாஸ்ல உட்கார். ஏன்னா இதுவரைக்கும் எவ்வளவோ சத்தியங்கள் ரொம்ப ஆச்சரியமா தேவன் தந்தாலும் ஒண்ணு புரிஞ்சுக்கோம், நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல தேவனுடைய ஒரு பிள்ளை மிக முக்கியமா அறிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னன்னா, கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை குறித்த விஷயம். அது நடக்கிற விதம், நடக்கிற காலங்கள், அதை பற்றின தெளிவான சத்தியம் தான் இந்த காலத்துல இருக்கிற சரீர அங்கங்களுக்கு, சபைக்கு காலத்துக்கு ஏற்ற உணவு ஆகாரம். இதுல ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஜெயம் கொள்ள முடியும் இந்த உலகத்தை, இல்லாட்டி கஷ்டம். அப்போ நீங்க கண்டிப்பா தேவன் உங்களை வழி நடத்துவார், தேவன் தொடர்ந்து நம்ம இந்த வகுப்பு முழுக்க வழி நடத்துவார். சரி, இப்போ கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை சம்பவிக்கிற அந்த காலம், அதை நாம மூன்று கோணத்துல நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மூணு ஆங்கிள் நம்ம பார்க்கிறோம், தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒரு ஆங்கிள், தீர்க்க தரிசனத்துல அவருடைய இரண்டாம் வருகை, அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கிறத பத்தி பேசப்பட்டிருக்கு, அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் மூலம் ஒரு முறை நாம் ஆராய போறோம். இரண்டாம் முறை என்னன்னா, நியாய பிரமாணத்துல காணப்படுகிற சில கணக்குகள், கால கணக்குகள், அதாவது பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணத்துல கூட கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை சம்பந்தப்பட்ட கால கணக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை கூட நாம் ஆராய்ந்து பார்க்க போறோம். மூணாவதா வேதாகம கால கணக்கு, வேதத்தில இருக்கிற கால கணக்கு, அதையும் வச்சு நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை சம்பவிக்கிற காலம், அதை நாம் இந்த மூன்று ஆங்கிள் நாம் அங்க பார்க்க போகிறோம் சகோதர சகோதரிகளை. அப்போ இப்ப நாம இந்த வகுப்புக்குள்ள நாம அங்க கடக்கலாம். முதல் தீர்க்க தரிசன வார்த்தைகள், இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை இரண்டாம் வருகை பற்றி நாம் தியானிக்கலாம். இரண்டாம் வருகை தான் நம்முடைய கேள்வி இல்லைங்களா. கர்த்தர் இயேசு எப்பொழுது இரண்டாம் வருகையில இந்த பூமிக்குள்ள வருவார், அதுதான் கேள்வி. ஆனா இந்த கேள்வியோடு இன்னொரு விஷயம் சம்பந்தப்பட்டிருக்குது, என்னன்னா அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுவதை. ஏன்னா இரண்டாம் வரைக்கும் கர்த்தரே செத்தித்தான் வர்றார், ராஜாதி ராஜாவா ஏதோடு தான் வர்றார், ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு அவர் இரண்டாம் வரைக்கும் வந்து வந்த உடனே அந்த ராஜ்யத்தை இந்த பூமியில என்ன பண்ணுகிறார், ஸ்தாபிக்கிறார். அப்படின்னா அவர் இரண்டாம் வருகையும் அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதும் எப்படி, தனித்தனியா இல்ல எப்படி, ஒரே விஷயம். இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு இப்படித்தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஏன்னா வசனங்கள் உங்களுக்கு அருமையா நிறைய காண்பிக்கிறாங்க. கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையும் சரி, ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதும் சரி, ஒரே சம்பவம் தான் அப்படிங்கறத அருமையா அநேக ஊமைகள் தீர்க்க தரிசனங்கள் வசனங்கள் நம்ம காண்பிக்கலாம். ஆனா இது ஒரு மாபெரும் உண்மை. அப்போ கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை எப்ப சம்பவிக்கும் அப்படிங்கறத நம்ம எப்படி ஆராய்ந்து அறிய போகிறோம்னா, அந்த ராஜ்யம் எப்போ இந்த பூமியில ஸ்தாபிக்கும். சில வசன பகுதிகள் தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, அதை நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில எப்ப ஸ்தாபிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசன வசனங்களை சரியா புரிஞ்சிட்டோம்னா, அப்போ கர்த்தர் இயேசுவோட இரண்டாம் வருகை கூட எப்ப சம்பவிக்கும் என்பதை நாம் என்ன பண்ணலாம், கண்டு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ராஜ்யம் ஸ்தாபிக்கிறதும் இரண்டாம் வருகை சம்பவிக்கிறதும் என்னது ஒரே விஷயம், ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ள ஒரு விஷயங்கள். சரி, இப்போ தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கிற விதம் பத்தி ஏற்கனவே நாம் ஒரு தீர்க்க தரிசனம் பார்த்திருக்கோம். கொஞ்சம் சீக்கிரமா ரெஃபரன்ஸ் பட்டனை அமுக்கி யோசிச்சு அது எந்த கிளாஸ், எந்த தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, சொல்லுங்கன்னா சொல்லுங்க, என்னை அப்படி பார்க்காதீங்க. எந்த கிளாஸ்ல பார்த்தோம் ராஜ்யம் ஸ்தாபிக்கிற விதம் பத்தி, தேவனுடைய ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கிற விதம் பத்தி என்ன தீர்க்க தரிசனம் பார்த்தோம்? ஆனா பார்த்தோம், அந்த கிளாஸ்ல நம்ம சொன்னோம் இந்த பாயிண்ட் முக்கியமா மைண்ட்ல வைங்க, கடைசியில கேட்போம் தெரியும். ஏன்னா 44 கிளாஸ்ல நான் கேட்கணும், அதனாலதான் கேட்கிறேன். ராஜீபதர் சொல்றார் ஐந்தாம் உலக பேரரசு. வேற ஆன்சர் ரொம்ப நன்றி பதர், நீங்க ஒருத்தர் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கரெக்ட், எந்த தீர்க்க தரிசன பார்த்தோம்னா ஐந்தாம் உலக பேரரசு. எந்த வசன பகுதியை அந்த பாடம் டீல் பண்ணுது? தானியேல் பாத்தீங்களா, தானியேலுடைய சொப்பனம். என்ன சொப்பனம்? அந்த ஒரு பொற்சிலை கனவே, அப்புறம் அந்த நான்கு ஜீவன்களே, சமுத்திர அந்த சமுத்திரத்திலிருந்து வந்த நான்கு ஜீவன்கள், ரெண்டு தீர்க்க தரிசனமும் ஒண்ணுதான். இந்த தீர்க்க தரிசனம் தான் அந்த வரப்போகிற ஐந்தாம் உலக பேரரசு. என்னது அது? ஐந்தாம் உலக பேரரசு, தேவனுடைய ராஜ்யம். அந்த பொற்சிலை கனவுல நாம பார்த்தோம் தானியேல் 7 அதிகாரத்துல அந்த சிலை இல்லைங்களா. இப்ப வசன வாசிங்க, அந்த சிலை பற்றி அந்த சிலை கனவு அருமையா காண்பிச்சுது இந்த பூமியின் மீது உருவாகும் நான்கு உலக பேரரசுகள், உலகத்துல உண்டாகிற நான்கு பேரரசுகள். ஆனா அந்த நான்கு பேரரசுகளுக்கு பின்பு வரப்போகிற ஐந்தாவது பேரரசு யாருடையது? தேவனுடைய ராஜ்யம். அப்போ அந்த தானியேல் தீர்க்க தரிசனம் தான் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில எப்படி ஸ்தாபிக்கப்படும் என்பதை பற்றி பேசுகிற அந்த ஊமை. அது மாத்திரம் இல்ல, அந்த தீர்க்க தரிசனம் ராஜ்யம் எப்படி ஸ்தாபிக்கப்படும் என்பதை பத்தி மாத்திரம் பேசல, அந்த ராஜ்யம் எப்பொழுது ஸ்தாபிக்கப்படும், நல்லா மாற்றி பண்ணுங்க, அந்த ராஜ்யம் எப்பொழுது ஸ்தாபிக்கும், எப்பொழுதுன்னா அதை பத்தி, காலம், காலம் பத்தி கூட அந்த தீர்க்க தரிசனம் பேசிட்டு இருக்கு. இப்ப அந்த வசன வாசிங்க, தானியேல் 2 44 வசனம். நாட்களிலேயே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். வசனம் புரிஞ்சீங்களா? இந்த வசனம் சொல்லிக்கிட்டான் அந்த கிளாஸ்ல சொன்னோம், இது ரொம்ப முக்கியமான வசனம், நல்லா மைண்ட்ல வைங்க சொன்னோம். ஏன்னா இது தேவனுடைய ராஜ்யம் எப்போ ஸ்தாபிக்கும்னு சொல்லுது. அப்படின்னா இதுக்குள்ள இருக்குது கர்த்தர் இயேசு எப்போ ராஜாவா இந்த பூமிக்குள்ள பிரவேசிப்பார் இரண்டாம் வருகையில. என்ன சொல்லுது அந்த வசனம்? அந்த ராஜாக்களின் நாட்களிலேயே, தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிப்பார். நீங்க கண்டீங்களே, கைகளால் பெயர்த்தெடுக்கப்படாத ஒரு கல். அந்த கல் வந்து அந்த சிலையை நொறுக்கி போட்டுச்சு இல்லையா, அந்த கல்லு தான் என்ன, தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம் தேவன் எப்ப ஸ்தாபிப்பார்னா, அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை, அந்த ராஜாக்களின் நாட்களிலேயே. எந்த ராஜாக்கள், எந்த ராஜாக்கள் பத்தி இங்க பேசுது பாருங்க. இப்ப அந்த பொற்சிலை, அதை பத்தி விளக்கம் சொல்லுங்க. நீங்க முதல்ல என்ன இருக்கும், தலை தெரியும், அது என்ன என்ன இருக்கும்னா நீங்க தலைன்னு சொல்லாதீங்க, பொன்னாலான தலை சொல்லுங்க. ஏன்னா அது தீர்க்க தரிசனம், நான் தான் அடையாளமே சொன்னா அது என்னன்னு சொல்லிட்டேன் சரிங்களா. எஸ், முதல் என்னது, தங்கத்தினாலான தலை. என்ன ராஜ்யம் அது, பாபிலோன் பாத்தீங்களா, பாபிலோன் ராஜ்யம், பாபிலோன் ராஜ்யங்கள். நெக்ஸ்ட் இருக்குது வெள்ளி, என்னது, என்ன ராஜ்யம், பாபிலோனை தொடர்ந்து வரும் பூமியில மெதோ பெர்ஷிய சாம்ராஜ்யம், மெதோ பெர்ஷிய ராஜாக்கள். அதுக்கப்புறம் வெண்கலம், என்னது, கிரேக்க சாம்ராஜ்யம், கிரேக்க ராஜாக்கள். அடுத்து இரும்பினாலான கால்கள், என்னது, ரோம சாம்ராஜ்யம், ரோம ராஜாக்கள். அடுத்து சொல்லுங்க முக்கியம் என்னது, இரும்புக்கு அப்புறம் பாதங்கள் எப்படி இருந்துச்சு, இரும்பு பிளஸ் களிமண், வினோதமான கலவை. அந்த பாதங்கள் எவ்வளவு விரல்கள் இருந்துச்சு, 10 விரல்கள். சோ அந்த 10 விரல்கள் யார் கடையாளம், 10 விரல்கள் இருக்கிற அந்த களிமண்ணும் இரும்பும் சேர்ந்த ஒரு ஒரு ராஜ்யம். அது வந்து ரோம பேரரசுக்கு பின்னால பூமியில உருவான ராஜ்யம். என்னன்னா, அந்த இரும்பு குறிக்குது ரோம சாம்ராஜ்யம், அந்த களிமண் குறிக்குது மதம், கிறிஸ்தவ மதம். சோ இந்த சாம்ராஜ்யமும் மதமும் சேர்ந்து ஒரு விதமான ராஜ்யத்தை இந்த பூமியில நடத்துவாங்க. அதுதான் நாம பார்த்தோம், ரோம சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் பரிசுத்த ரோம பேரரசு பூமியில உருவாச்சு, உருவாச்சுங்களா இல்லையா. சோ இதெல்லாம் எப்ப நடந்துச்சு, பாபிலோன், அதற்கு பின்பு அந்த 3 ராஜ்யங்கள், அப்புறம் இந்த 4வது வர அந்த விரோதமான பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம். இதெல்லாமே இஸ்ரேலுடைய அந்த கடைசி ராஜா, அது யார், ஜிதேக்கியா. அவருடைய 4 அப்புறம் தேவன் இந்த புறஜாதி ராஜாக்களை இந்த பூமியின் மேல, இஸ்ரேலின் மேல அங்க அனுமதிச்சார். சோ இந்த ராஜாக்கள் தான் அங்க இருந்தாங்க. சோ அப்ப இந்த பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம் ரொம்ப முக்கியம், நல்லா கவனி. அந்த கல் தேவனுடைய ராஜ்யம் எந்த பாகத்தை நொறுக்குச்சு, தலையவா, மார்பையா, தொடையவா, காலையா, பாதத்தையா, பாதம். பாருங்க பாதம், ஏன்னா அந்த கல் அந்த ஒட்டுமொத்த சிலையில பாதத்தை தான் நொறுக்குது. சம்பவம் பத்தி சொல்லப்போதா சொன்னாரு, அந்த ராஜாக்களின் நாட்களில தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை பூமியில என்ன பண்ணுவார், எந்த ராஜாக்கள் அப்படின்னா, பாபிலோன் ராஜாக்கள் இல்ல, அவங்க வந்து போயாச்சு. நெக்ஸ்ட் யாரு, மெதோ பெர்ஷிய ராஜாக்கள் இல்ல, வந்து போயாச்சு. அதுக்கப்புறம் யாரு, கிரேக்க ராஜாக்கள் இல்ல, வந்து போயாச்சு. அதுக்கப்புறம் யாரு, ரோம ராஜாக்கள் இல்ல, வந்து போயாச்சு. அதுக்கப்புறம் வந்திருப்பாங்க பாதம், களிமண்ணும் இரும்பும் சேர்ந்த ராஜ்யம், ராஜாக்கள். எத்தனை ராஜாக்கள் அவங்க, 10 ராஜாக்கள். யார் அவங்க, பரிசுத்த ரோம ரோம சாம்ராஜ்யம் என்று சொல்லிட்டு 1799 அப்புறம் இந்த பூமியில 799ல இருந்து அதுக்கப்புறம் நடந்துட்டு 1799 வரைக்குமே அங்க பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம். அதற்கு பின்னால வர கால பகுதியில இவர்களுடைய அந்த அந்த 10 ராஜாக்களுடைய ஆளுகை அங்க இந்த பூமியில அங்க இருக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ இந்த ராஜாக்கள் யார் இருந்த, இந்த 10 ராஜாக்கள் நம்ம பேசணும்ல, யார் இருந்த அந்த 10 ராஜாக்கள், இவங்களுக்கு என்னென்ன பேர்லாம் நம்ம சொன்ன அந்த சப்ஜெக்ட்ல, இவர்கள் தான் கிறிஸ்டியன் நேஷன்ஸ். கிறிஸ்டியன் நேஷன்ஸ், 10 ராஜ்யங்கள் சேர்ந்து இந்த பூமிய ஒரு விதமான ஆளுகை செய்தான். கிறிஸ்டியன் நேஷன்ஸ், கிறிஸ்தவ தேசங்கள். அதேதான் நம்ம இங்கிலீஷ்ல கிறிஸ்டன்டம், கிறிஸ்டியன் கிங்டம்ஸ், கிறிஸ்டன்டம். யார் இவங்க, ஐரோப்பிய தேசங்கள். சோ அதுல நம்ம பார்க்கும்போது பிரிட்டிஷ் பேரரசு, பிரெஞ்சு பேரரசு, டச்சு, போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ், ஜெர்மானிய பேரரசு, சோ இந்த இந்த மாதிரி 10 தேசங்கள் சேர்ந்துட்டு அவங்க ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு தேசம் இந்த உலகத்தை என்ன பண்ணாங்க, ஆளுகை செய்தாங்க. உதாரணத்துக்கு இந்தியாவை கடைசியா யார் ஆளுகை பண்ணிட்டு இருந்தா? பிரிட்டிஷ் பேரரசு ஆளுகை பண்ணாங்க, காலனி ஆதிக்கம். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம்னா போர்ச்சுகீஸ் ஆளுகை பண்ணினாங்க. எல்லாரும் வந்து அவங்க அவங்க காலத்துல இந்த உலகத்தை ஆக்கிரமித்து செஞ்சுட்டு அவங்க நடத்தினாங்க. 10 ராஜாக்கள், அந்த 10 பாதத்தினுடைய 10 விரல்கள், இந்த ராஜாக்களின் நாட்களிலேயே தேவன் அந்த கல் தேவனுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிப்பார். என்ன ஆச்சரியம்னா, நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த வார்த்தை என்ன சொல்லுது, அந்த ராஜாக்களின் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ராஜாக்கள் நாட்கள் முடிஞ்சா இந்த முடியிருக்கு முன்னாலே. இந்த ராஜாக்கள் பூமியில ஆளுகை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் போது அதுக்குள்ளேயே யாருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்க போனோம், தேவன் அவருடைய ராஜ்யம். நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ராவா சொல்றோமா, வசனத்துல இருக்கிறது, வசனத்தை நீங்க பாக்குறீங்களா, அந்த ராஜாக்களின் நாட்களிலேயே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிப்பார். அதுதான் விஷயம். அந்த பாதங்கள் இருக்கும் போதே கல் உருவாயிடுச்சு. அந்த கல் உருவானதுனால்தான் அந்த கல் வந்து எதை நொறுக்குச்சு, எதுக்கு என்ன அடையாளம், அந்த 10 ராஜாக்களுடைய ஆளுகை பூமியில போயிட்டு இருக்கும். அந்த சமயத்திலே ராஜ்யம், தேவ ராஜ்யம் உருவாயிட்டு அந்த ராஜ்யம் வந்து தான் என்ன பண்ணும்னா, இந்த 10 ராஜாக்கள் ஆளுகையை என்ன பண்ணும், சொக்குநூறா ஒருக்கி நொறுக்கி போடும். என்ன அருமையான தீர்க்க தரிசனம் அந்த சொப்பனம் பாருங்க. அழகா நீங்க அதை அப்படியே பிக்சர்ல இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கல் தேவனுடைய ராஜ்யம் வேகமா வந்து அந்த பாதத்துல மோதி அதை சுக்குநூறா நொறுக்குது. தேவனுடைய ராஜ்யம் இந்த 10 ராஜாக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது அவங்க காலத்திலேயே அந்த ராஜாக்களை வந்து நொறுக்கி அந்த கல்லோ வென்றால் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி பூமியெல்லாம் நிரப்புற ஒரு பெரிய பர்வதம் ஆகாச்சு. தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கிற விதம் அது. ஆனா அது எப்ப வரும்னு சொன்னா, அந்த வசனம் என்ன சொல்லிட்டு, அந்த ராஜாக்களுடைய நாட்கள், அந்த நாட்கள் என்ன, அப்ப பாருங்க தேவன் என்ன பண்ணிருக்கிறார், அந்த ராஜாக்களுக்கு என்று என்ன பண்ணிருக்கிறார், ஒரு காலத்தை குறிச்சிருக்கிறார் இல்லைங்களா. ஏன்னா அந்த ராஜாக்களுடைய நாட்களிலேயா அந்த ராஜாக்களுக்கு என்ன இருக்குது, தெய்வீக திட்டத்துல ஒரு அனுமதியின் காலம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட், கால பகுதி. அதுதான் நாம சொல்லுவோம், இந்த ராஜாக்கள் எல்லாம் யார், ஒட்டுமொத்த ராஜாக்கள், பாபிலோன், மெதோபர்ஷியா, கிரேக்கம், ரோமம், பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம். இந்த ராஜாக்களுக்கு பைபிள்ல என்ன பேரு, ஏற்கனவே கிளாஸ் பார்த்துக்கிறோம், நம்ம என்ன பேர் கரெக்டா கரெக்டா கொஞ்சம் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பட்டன் அனுப்புங்க. நம்ம எடுத்தோம் ஒரு காலப்பகுதி, அதை கணக்குல எல்லாம் போட்டோம் போடல, அது இயேசு கிறிஸ்து கூட பேசுறாரு. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி தேவன் இந்த ராஜாக்களுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மேலையும் உலகத்தின் மேலையும் அனுமதி கொடுக்கிறாரு. இந்த பொற்சிலை ராஜாக்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். ஞாபகம் வரலையா வசனங்கள்ல, புறஜாதிகளின் காலம் இருக்கு பாருங்க வசனத்துல, நிறைவேறும் வரைக்கும். அப்படின்னா பூமியில புறஜாதி ராஜாக்களுக்கு என்று சொல்லி தேவன் ஒரு கால பகுதி வச்சிருக்கிறார். அந்த கால பகுதினா அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும், அதுக்கு ஒரு முடிவு இருக்கும், அதுக்கு பேர் தான் டைம் பீரியட், கால பகுதி. அந்த கால பகுதியில பூமியை மாத்திரமல்ல எருசலேமை கூட யார்தான் ஆளுகை செய்வாங்க, புறஜாதி ராஜாக்கள். அதுதான் ஆரம்பிச்சது ஜெதேக்கியா ராஜாக்கு அப்புறம் பாபிலோன், நேச்சார் மூலம் இஸ்ரேல் ஆரம்பிச்சு அந்த புறஜாதியார் காலம், பாபிலோன், அதுக்கப்புறம் மெதோ பெர்ஷியா, கிரேக்கம், ரோமம், அப்புறம் இந்த 10 விரல் ராஜாக்கள், கிறிஸ்தவ தேச ராஜாக்கள் மூலம் இந்த புறஜாதியார் காலம். அந்த ராஜாக்களினுடைய நாட்கள் இல்லைன்னா அந்த ராஜாக்கள் ஒரு காலம் வச்சிருக்கிறாங்க. அந்த காலம் முடிவு அடைவதற்கு உள்ள முடிவுக்கு வந்துட்டு இருக்கும், அதனுடைய கடைசி பார்ட் வந்துட்டு இருக்கும். ஆனா இன்னும் என்ன இருக்காது, அந்த காலம் முடிவடைஞ்சிருக்காது. அதுக்குள்ளேயே தேவன் என்ன பண்ணிடுவார், அவருடைய ராஜ்யத்தை அந்த பூமியில ஸ்தாபிப்பார். சோ இந்த புறஜாதி காலங்கள் எவ்வளவு அது நினைவு இருக்குதா பாருங்க. இன்னைக்கு நிறைய நிமிஷம் இருக்குது, ஏற்கனவே இரண்டாம் வருகைக்கு தேவையான கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இன்னைக்கு அதை எல்லாம் எடுத்து அசம்பிள் பண்ணி உங்களுக்கு காமிக்க போறோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இரண்டாம் வருகை விஷயம், நம்ம இன்னைக்கு புதுசா ஒன்று சொல்ல போறது இல்லை, எல்லாம் பழைய கிளாஸ்லயே அங்க இருக்குது. நம்ம பார்த்த டேட்ஸ் எல்லாம் நீங்க நினைவுபடுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டு அங்க வரும் சரிங்களா. சோ புறஜாதி காலங்கள் எவ்வளவு நினைவு இருக்குங்களா, புறஜாதிகளுக்கு தேவன் எவ்வளவு காலம் அனுமதிச்சாரு. பஸ்மவாசிங்க லேவி ராகம் 26:28 படிங்க படிங்க படிங்க, கவனம் இங்க வைங்க பரவாயில்ல. லேவி ராகம் 26:28 கொஞ்சம் வேகமா, நிறைய விஷயம் இருக்கு இன்னைக்கு நான் பேசணும். சோ நான் உங்களை எவ்வளவு முறை தண்டிப்பேன், ஏழத்தனையா தண்டி. இஸ்ரேல் கிட்ட தேவன் சொல்றான், நீங்க பண்ணின தப்புக்கெல்லாம் உங்களை தண்டிப்பேன், அந்த தண்டனை எப்படி இருக்கும், ஐ வில் பனிஷ் யூ 7 times அப்படின்னு சொல்லி அதைய 4 times சொல்றாரு. நீங்க அந்த லேவி ராகமம் 26 நான்கு முறை இந்த வசனம் சொல்றார், நான் உங்களை ஏழத்தனையா தண்டிப்பேன், ஏழத்தனையா தண்டிப்பேன், ஏழத்தனையா தண்டிப்பேன். அது என்னன்னா, அவங்க மேல ஒரு காலப்பகுதி தேவன் நியமிச்சு அந்த காலப்பகுதியில புறஜாதி ராஜாக்கள் அவங்களை ஆள்வதற்கு தேவன் அனுமதிச்சார், அதுதான் அவங்க மேல தேவன் கொடுத்த தண்டனை. சோ இந்த ஏழத்தனை நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா அது புறஜாதிகள் கிளாஸ்ல எடுத்தோம், 7 times ஒரு டைம் சொன்னா எவ்வளோ, ஒரு வருஷம். ஒரு வருஷத்துக்கு தீர்க்க தரிசன வருஷத்துக்கு எவ்வளவு நாட்கள் பைபிள்ல, ஒரு தீர்க்க தரிசன வருஷம், ஒரு தீர்க்க தரிசன வசனம் 360 அப்போ ஏழு அத்தனை 7 times 7 into எவ்வளோ 360 எவ்வளோ வருது 2520 நாள். ஆனா தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள்னா நமக்கு எவ்வளோ, ஒரு வருஷம். நிறைய மிக்சப் ஆகுது பாருங்க, கிறிஸ்துக்கு தான் ஒரு நாள்னா நமக்கு எவ்வளோ 1000 வருஷம், அதை இங்க கொண்டு வரக்கூடாது. தீர்க்க தரிசனத்துக்கு நம்ம ஏற்கனவே எடுத்தோம், தீர்க்க தரிசனத்தை திறக்க உதவும் திறவு கோள்கள், நீங்க அதை எடுத்து வந்துருக்கணும். இன்னைக்கு வந்தாதான் திறக்க முடியும். சாவி எங்க வச்சுட்டேன் பிரதர்னா அப்புறம் நான் டூப்ளிகேட் சாவி எல்லாம் கொடுக்க முடியாது, ட்ரை பண்ணலாம் சரிங்களா. சோ அப்போ ஒரு தீர்க்க தரிசன வருஷத்துக்கு 360 நாள், ஏழத்தனை 7 times ஐ வில் பனிஷ் யூ 7 into 360 அப்போ 2520 நாள். ஆனா தீர்க்க தரிசிக்கு ஒரு நாள்னா நமக்கு எவ்வளவு, ஒரு வருஷம். அசுலமா தெரியும் இல்லைங்களா, எசேக்கியேல் 4:5-6 எசேக்கியேல் தீர்க்க தரிசித்து பேசுறார், அவங்களுக்கு நான் வருஷத்தை கொடுக்கறது உனக்கு நான் எப்படி கொடுக்குறேன், நாள் கணக்காய் நான் உனக்கு தரேன். அவங்களுக்கு 40 வருஷம் தண்டனைனா அதை நீ 40 நாள் செஞ்சு காமி போதும். சோ இங்கதான் நம்ம வருஷம் எடுக்கும். சோ அப்போ தீர்க்க தரிசன அந்த கணக்குகளின் படி அந்த புறஜாதியாருக்கான எவ்வளவு வருஷம், 2520 வருஷம் பாத்தீங்களா. அந்த ராஜாக்கள் நாட்களிலே அந்த ராஜாக்களுக்கு ஒரு காலப்பகுதி இருக்குது, அதுக்கு ஆரம்பம் முடிவு இருக்குது. ஆனா அந்த காலப்பகுதி எவ்வளவுனா 2520 வருஷம். இந்த 2520 வருஷம் எங்க ஆரம்பிச்சது, ஜெதேக்கியாவினுடைய வீழ்ச்சியில ஆரம்பிச்சது. ஏன்னா ஜெதேக்கியாவை எரிஞ்சுட்டுதான் அந்த இடத்துல தேவன் யார் அனுமதிக்கிறார், பாபிலோனின் நேபுகாத்நேச்சார் வந்து இந்த புறஜாதியார் காலத்தை ஆரம்பிச்சு வைக்கிறார். அதுக்கு பின்னால் இப்ப நம்ம பார்த்த ராஜ்யங்கள் எல்லாம் அங்க வந்து கடைசியில இந்த 10 ராஜாக்கள் பூமியில ஆளுகை செய்துட்டு இருக்கும் போது அவங்களுடைய நாட்கள்ல தேவனும் ஒரு என்றென்றைக்கும் அழியாத அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். சோ அப்ப ஜெதேக்கியாவினுடைய அந்த ஆளுகை எப்போ முடிவுக்கு வந்து அந்த புறஜாதியாருடைய காலங்கள் எப்போ ஆரம்பிச்சது, வருஷம் நினைவு இருக்குதா, கிறிஸ்துவுக்கு முன்னால ஒரு வருஷம் சொன்னமே 606 வருஷத்துல இந்த புறஜாதி காலங்கள் ஆரம்பிச்சு. அப்ப புறஜாதி காலங்கள் எங்க முடிஞ்சிருக்கணும், நன்றி பிரதர், அப்படி இருக்கணுங்க, கொஞ்சம் இருக்கணும், இருக்கணும்னா இருக்கணும், இதுல ரிலாக்ஸேஷன் கிடையாது. காரியத்தை மறைக்கிறது தேவனுக்கு மேன்மைனா, ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. அது நமக்குள்ள இருக்க வேண்டிய டெண்டன்சி இருக்கணும். ரொம்ப சீரியஸா நாம் சொல்றோம், தேவனுடைய ஒரு ஒரு சத்தியத்திலையும் ஆவல் இருக்கும். யாருக்கு? அவருடைய பரிசுத்தவான்களுக்கு இருக்கும். இருக்கும்னா இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் சொன்ன சில விஷயங்கள், கத்தி மாறிப்பா சில சத்தியங்கள், அப்படித்தான் உணர்த்தணும் நமக்கு. அதுல வந்துட்டு வெது வெதுப்பு கூடாது, உதாசீனம் கூடாது, கேர்லெஸ்னஸ் கூடாது. தேவனுடைய சின்னங்கள் இருக்க மாட்டான். தேவன் என்னுடைய தேவன், அவருடைய திட்டம் நம்முடைய திட்டம், அவர் நமக்காக வச்சிருக்கிறார். அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் மேல ரொம்ப வைராகியம் இருக்கணும். ஆனா ரொம்ப உதாசீனம் கவனக்குறையில் இருக்கிறவங்களுக்கு அந்த பொக்கிஷங்கள் புரியாது, அது புரியவர்கள் ஆக முடியாது. அப்போ அந்த வருஷம் எப்பனா 606 கிமு ஜெதேக்கியா விழுந்தார், நேபுகாத்நேச்சார் அங்க ஆளுகை ஆரம்பித்தது, புறச்சாட்டி ராஜ்யம். எங்க முடியுது அது? கிபி 1914 வருஷம் தேவன் காண்பிச்சாரா இந்த புறச்சாதி ராஜ்யங்கள் நிறைவுக்கு வந்தது 1914 கலையாரா காண்பிச்சார். முதலாம் உலக போர், அந்த அந்த ஐரோப்பிய தேச ராஜாக்கள் அது வரைக்கும் பூமியில செய்துட்டு வந்துட்டு இருந்த அந்த ராஜ்யத்தினுடைய அதிகாரம் சுக்குநூறா நுழைஞ்சு 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். புறஜாதி காலங்கள் பிரெடிக்ட் பண்ணிச்சு அதனுடைய முடிவில் இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் சம்பவிக்கும். அந்த அசம்பாவிதத்தில் இந்த ராஜாக்கள் ஆளுகை முற்றிலும் எடுத்து போடப்படும். நடந்துச்சு 1914 நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு. ஒரு குரூப் கிறிஸ்தவர்கள் 1914 ஒரு மிகப்பெரிய ஆபத்தை உலகம் சந்திக்கும் சொன்னாங்க. ஆனா அந்த குரூப் கிறிஸ்தவர்கள் பத்தி யாருமே கண்டுக்கல உலகம். அந்த குரூப்புக்குள்ளதான் நீங்களும் நானும் ஒருத்தர ஆளுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அது 1914 நடக்கிறதுக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் தேவனுடைய ஜனங்களுக்கு வெளியாயிச்சு. 1914 புறஜாதியார் காலத்தினுடைய முடிவு மிகப்பெரிய விஷயம் நாம் நடக்கும். ஆனா என்ன விஷயம்னா, நமக்கு தேவையானது மாத்திரம் எடுத்துக்கோ. அப்ப புறஜாதியார் காலங்கள் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது? கிமு 606 ஆரம்பிச்சு 1914 முடியுது. 14 அந்த ராஜ்யங்களுடைய ஆளுகை முடியும். ஆனா வசனம் என்ன சொல்லு? தேவனுடைய ராஜ்யம் எப்ப ஸ்தாபனமாக பூமியில? அந்த ராஜாக்களின் நாட்களிலேயே, அந்த நாட்கள் முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிப்பார். அப்படின்னா நாம் இப்ப எங்க இருக்கிறோம்? 1914 அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வருஷம் எங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? சோகமா, ரொம்ப குழப்பமா, ரொம்ப அதிர்ச்சியா? ஆமா 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 ஆமா, எப்படி சொல்றீங்க? 1914 பின்பு பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா ஏற்கனவே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட காலத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா 1914 முன்னமே அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கணும். அப்படின்னா 1914 முன்னமே அந்த ராஜ்யத்தின் ராஜா இந்த பூமிக்குள்ள கண்ணுக்கு புலப்படாமல் வல்லமையுள்ள சரீரத்துல தம்முடைய ரகசியமான வருகையில இந்த பூமிக்குள்ள பிரசன்னம் ஆயிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, மனுஷகுமாரனுடைய நாட்களில் இப்போ இருக்கிற ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, இருக்கிறோம், இருக்கணும். இதுதான் இந்த ஒரு கால்குலேஷன் நாம தெரிஞ்சுக்கொள்ளுகிற விஷயம். அந்த ராஜாக்கள் நாட்களிலேயே, அந்த புறஜாதி ராஜாக்கள் அவங்களுக்கான காலம், அதுல அந்த கடைசி பாதங்கள் ராஜாக்கள் பூமியில ஆளுகை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பயே அந்த ராஜ்யம் ஸ்தாபிச்சிருக்கும். ஏன்னா அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கும் போதுதான் இந்த ராஜாக்களுடைய ஆளுகை என்ன ஆகும், முடிவுக்கு அங்க வரும். நமக்கு சரித்திரத்துல நல்லா தெரியும், ஒரு ராஜ்யம் வீழ்ந்ததுன்னா அதை எங்கதான் வீழ்த்தும்? இன்னொரு ராஜ்யம் பாத்தீங்களா, புறஜாதி ராஜாக்களுக்கு அதிகாரம் முடியுதுன்னா அதை யார் தான் முடிச்சு வைக்கணும்? இன்னொரு ராஜா தான் முடிக்கணும். அந்த ராஜா யார்? வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தேவன் அவருடைய ராஜ்யத்தை அவருடைய குமாரன் மூலம் இங்க ஸ்தாபிப்பா. கஷ்டமா இருக்கீங்களா? இல்ல சந்தோஷமா இருக்கா, இல்ல அதிர்ச்சியா இருக்கா, இல்ல குழப்பமா இருக்கா, இப்படி எல்லாம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் போக போக உங்களுக்கு. ஆனா இப்ப நாம 1914 அப்புறம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, அருண்மை ஞான நிரூபணம், மனுஷகுமாரன் இரண்டாம் அருகில வந்திருக்கிற கால பகுதியில, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற கால பகுதியில நாம் இங்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உண்மையிலே இது ஒரு ஆசீர்வாதமான காலம். ஆனா என்ன விஷயம்னா, அந்த ஆசீர்வாத காலத்துக்குள்ளேயே பிறந்திருக்கிறதுனால நமக்கு இது ஆசீர்வாத காலம்ங்கிறது என்ன ஆகுது புரியிருக்கு, கொஞ்ச நாள் ஆகும். ஆம் கிளியரா சொல்லலாம் எப்படி நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். முதல் பாயிண்ட், நோவாவுடைய குமாரர்களுக்கு நோவா கொடுத்த சாபம் இருக்கு இல்லைங்களா, யாருக்கு, காம் சந்ததிக்கு என்ன சொன்னார், காம் தன் சகோதரர்களுக்கு அடிமையாக இருப்பான். பாருங்க, அந்த நோவாவுடைய சந்ததியிலிருந்து தான் ஒட்டுமொத்த உலகம் வந்துச்சு. அதுல ஒரு மூணுல ஒரு பகுதியினர் காம் சந்ததியினர். அந்த காம் சந்ததியினர் மீது அவங்க சொல்லப்பட்ட அந்த சாபம் முதல் முதலா எடுத்து போடப்பட்டிருக்கு. அதாவது காம் சந்ததி யாரு, நீக்ரோஸ், கருப்பறையின ஜனங்கள். சோ கருப்பறையின ஜனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50, 60, 70 வருஷங்களுக்கு முன் வரைக்குமே அங்க அடிமைகளா விற்கப்பட்டது இருந்துச்சு. சக மனிதன் சக மனிதனால் அடிமை என்று விற்கப்பட்ட கொடூரம் எவ்வளவு காலம், எத்தனை 1000 வருஷம் அந்த சாபம் இருந்துச்சுன்னா, அது வந்துட்டு ஒரு சமீபமா ஒரு 60, 70 வருஷத்துக்கு முன்னால்தான் அங்க ஆபிரகாம் லிங்கன் அவருடைய முயற்சி மூலம் அந்த சாபம் எடுக்கப்பட்டு இன்னைக்கு யுஎஸ் பிரசிடண்டே யார் தான். சும்மா நடந்துச்சா இந்த மாற்றம், யாருக்கு தெரியும் இந்த மாற்றமே, சும்மா ஒரு நீக்ரோ. இப்போ உலகத்துல இருக்க பவர்ஃபுல் மேன் யாருன்னா ஒரு நீக்ரோ. யாருடைய காலத்துல நடக்கும் இது, நோவா குறித்த சாபமே நீங்க போயிருக்குன்னா சாதாரண விஷயம் இல்ல, ஒரு மாற்றம் நடந்துட்டு இருக்கு இந்த பூமியில. யாருக்கும் தெரியாம தேவன் தம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிச்சிருக்கிறார். அதனால அந்த ஒரு சந்ததியின் மேல இருந்த சாபம் அங்க நீங்க இருக்குது. நான் இன்னைக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் சொல்லுவேன், ஆனா செகண்ட் கம்மியை நிரூபிக்கிறது நிறைய படிக்க வேண்டியது இருக்குது சகோதர சகோதரிகளை. அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் இயேசு 2வது வருகையில வந்தா என்னென்ன எல்லாம் நடக்கும் அப்படின்னு அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை அடையாளங்கள் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கணும். முதல் அடையாளமா தானியேல் 12வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், 4வது வசனம் வாசிங்க. பாருங்க, அப்பொழுது எப்பொழுது 12வது அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கணும், வசனம் வாசிங்க. உன் ஜனத்தின் புத்திரருக்காக பெரிய நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அந்நாளில் எழும்புவான். எந்த காலம் பத்தி பேசுறாருன்னா, பெரிய அதிபதி மிகாயேல் எழும்பக்கூடிய காலம். யார் மிகாயேல், கர்த்தராகிய இயேசு எழும்புறது என்ன, அவருடைய 2வது வருகையில அந்த ராஜ ரீக அதிகாரத்துல இந்த பூமியின் மீது அவர் எழும்பக்கூடிய காலம். செகண்ட் கம்மிங் பத்தி பேசுறார் தானியேல் 12வது அதிகாரம் முழுக்கம் முதல் வசனத்திலிருந்து ஆரம்பிக்குது. அது கர்த்தர் இயேசு 2வது வருகையை பற்றி. சோ அந்த காலம் பத்தி பேசும்போது, கர்த்தர் இயேசு 2வது வருகையில வந்திருக்கிற காலம் பத்தி பேசும்போது என்ன சொல்ற ரோஷனம், அநேகர் 4வது வசனத்துல அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, அறிவும். இதெல்லாம் அடையாளங்கள், இது நம்ம ரொம்ப நேரம் ரிசர்ச் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க பாருங்க. மனுஷகுமாரன் கர்த்தர் இயேசு இந்த பூமியில வந்திருக்கும் போது அந்த காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்குன்னா, அநேகர் இங்கும் அங்கும் என்ன பண்ணுவாங்க, ஓடி என்ன பண்ணுவாங்க, ஆராய்வார்கள். இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வதுன்னா என்ன, ஆனா அது எப்பதான் நடக்கு சொல்றாரு, மிகாயேல் எழும்பி நிற்கும் போது, கர்த்தர் இயேசு 2வது அறிக்கையில வந்து ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிச்சிருக்கும் போது இந்த சம்பவம் நடக்கும். அதுக்கு முன்னாடி அநேகர் இங்கும் அங்கும் ஓட மாட்டாங்க, முடியாது, ஆராய முடியாது. ஆனா நடக்கும், மனுஷகுமார் 2வது அறிக்கையில வந்திருக்கும் போது. என்ன அர்த்தம், அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். அடுத்த வருஷம் என்னது, அறிவும் பெருகி போகும். கர்த்தர் இயேசு 2வது அறிக்கையில வந்திருக்கும் போது தான் இந்த பூமி ஜனங்களுடைய அறிவுக்கு என்ன ஆகும், ஒரு மிகப்பெரிய பெருக்கம் வரும். அதாவது என்ன சொல்லலாம்னா, era of knowledge, அப்படின்னா அறிவு பெருத்து போகிற காலம். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு உங்களுக்கு அருமையா நிரூபிக்கலாம் சகோதர சகோதரி. ஒரு சாதாரண வசனமா தெரியுது, ஆனா இந்த வசனம் மிகாயல் எழும்பும் போது நடக்குது. கர்த்தர் ஏசு இரண்டாம் வரிகளில் வந்திருக்கும் பொழுது நடக்கிற விஷயம். ஏன்னா இது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி, ஏன்னா அது எதை குறிக்குது? அநேகர் இங்கும் அங்கும் ஓடி, இந்த இங்கும் அங்கும் என்னது? இங்கும் ஒரு இடமா இருக்கணும், அங்கும் இன்னொரு இடமா இருக்கணும். அப்போ ஏசு கிறிஸ்து வந்திருக்கும் போதுதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அநேகர் என்ன பண்ணுவாங்க? ஓடுவாங்க. அப்படின்னா என்னது? ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போகிறதுன்னா அதுக்கு பேர் என்ன தமிழ்ல? போக்குவரத்து, டிரான்ஸ்போர்டேஷன். கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வந்திருக்கும் பொழுது மனித குல வரலாற்றுல அது வரைக்கும் இல்லாத போக்குவரத்து மாற்றம் நடக்கும். சாதாரண விஷயம் இல்ல. என்ன செகண்ட் கமிங் பத்தி பேசிட்டு டிரான்ஸ்போர்டேஷன் பத்தி பேசுறீங்க? அப்படி கேட்காதீங்க. வாழ்க்கையில எது ரொம்ப ரொம்ப முக்கியம்? போக்குவரத்து ரொம்ப முக்கியம். ஆனா அந்த இந்த ஒரு ஒரு 100-130 வருஷம் நாம பார்த்தோம்னா இந்த பூமியில போக்குவரத்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னா நம்ம கிளியரா சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 6000 வருஷமா மனுஷன் அதிகமா எந்த வேகத்துல தான் டிராவல் பண்ணிருக்கிறார்? மனுஷன் அதிகமா டிராவல் எதுதான் பண்றார்? எந்த வேகம் அதிக வேகமா என்ன தான்? மாட்டு வண்டி இருந்துச்சு, கோவேறு கழுத வண்டி இருந்துச்சு, வேற ஏதோ ஸ்பீடு வண்டி சொல்லுங்க. சாலமன் ராஜா யூஸ் பண்ண ஸ்பீடு வெஹிக்கிள் என்ன? குதிரை வண்டி. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த குதிரையை விட வேற எது அதிகமா போகும்? இன்னொரு குதிரை, அவ்வளவுதான். அதிகபட்சம் மனுஷன் எந்த வேகத்துல தான் போயிருக்கிறார்? கிட்டத்தட்ட 6000 வருஷமா, 6000 வருஷமா குதிரை வேகத்துல தான். அதுக்கு மேல டிராவல் பண்ண முடியாது. ஆனா நினைச்சு பாருங்க, இந்த கேள்வி வரணும், எப்படி 6000 வருஷம் மனுஷன் ஒரே மாதிரி வாழ்ந்துச்சு? ஒரு 100-130 வருஷத்துல இவ்வளவு வேகம் எங்கிருந்து வந்துச்சு? இன்னைக்கு ஒலி சவுண்ட் அதை விட போட்டி போட்டு போறார் மனுஷன் டிராவல். என்ன ஆச்சரியம் அது! எப்படி இந்த முன்னேற்றம்? சாலமோன் அவர் போல ஒரு ஞானி இந்த பூமியில தோன்றவே இல்லை. ஆனா அவர் காலத்துல கூட இந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகள் நடக்கல. எப்படி சாத்தியம் இந்த 130 வருஷத்துல? கேட்கணும் கேள்வி. தேவன் பிள்ளை சிந்திப்பாங்க. ஆனா சொல்றார் தேவன், மனுஷகுமாரன் மிகாயேல் எழும்பும் போதே அநேகர் இங்கும் அங்கும் ஓடி 6000. அருமையான ப்ரூஃப், நம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கோம். சாலை போக்குவரத்து, கடல் வழி போக்குவரத்து, விமான போக்குவரத்து, நான் உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். எப்படி அது ஆரம்பிச்சு இன்னைக்கு எந்த லெவலுக்கு போய் அங்க நிக்குது என்று சூப்பர் சோனிக் ஜெட் எல்லாம் கேட்டா, அதே போல ரொம்ப விசேஷமான புல்லட் ட்ரெயின்ஸ் பத்தி கேட்டோம்னா, அதே மாதிரி போட் என்ஜின்ஸ், ஷிப்ஸ், அதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் மாதிரி இருக்குது. எப்படி சர்வசாதாரணமா நடந்துச்சா உங்களுக்கு? ஏன்னா நான் உங்களுக்கு ரெண்டு காலத்தை கம்பேர் பண்றேன். கிளியரா இன்னைக்கு பார்க்க போறோம். 6000 வருஷம் ஆதாமில இருந்துட்டு 6000 வருஷமா மனுஷனுடைய வாழ்க்கை ஒரே மாதிரிதான் இருந்துச்சு. 6 மணியான இருள், அதிகபட்ச டிராவல் குதிரை, மற்ற படிப்பு ஆராய்ச்சி விஷயங்கள் ரொம்ப கம்மி. எப்படி 6000 வருஷம் இல்லாத ஒரு 130 வருஷத்துல வந்துச்சு? மிக பெரிய மாற்றம் இங்க நடந்திருக்கிறது பூமிக்குள்ள, யாருக்கும் தெரியாது. ஏன்னா இது மனுஷகுமாரனுடைய நாட்களிங்க வாழ்ந்துட்டு இருக்கும். அறிவு பெருத்து போகும். என்ன மாதிரி பெருத்து போயிடுது? என்ன மாதிரி இன்னைக்கு மனுஷன் ஆராய்ந்து பார்க்கிறார் பாரு. அவர் கைக்குள்ள இருக்குது இன்னைக்கு உலகம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கண்ட்ரியில இருக்கிற சிஸ்டம் மனுஷங்கள் முதற்கொண்டு அவர் என்ன பண்றாரு? ரிமோட் மூலம் இயங்குறார். எப்படி வந்துச்சு? முடியாது. சாலமோன் எல்லாம் ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போனோம்னா பெரிய சாலமோன் ராஜா தான். ஆனா என்ன ஆகணும்? ஒரு 30 நாள் டிராவல் பண்ணி தான் போகணும். டயர்டா புழுதி எல்லாம் ஆயிடுவார். அவரெல்லாம் உயிர் தங்கு வரும்போது நம்மளை எல்லாம் பார்த்தாங்க, என்ன ஆயிடுவார்? என்னமோ நான் ராஜாவா தான் இருந்தேன், ஆனா உங்களை மாதிரி எல்லாம் நான் அனுபவிக்கலப்பா. என்னென்னமோ வச்சிருக்கிறீங்க, கம்ப்யூட்டர் இருக்கிறீங்க, நெட் இருக்கிறீங்க, இங்க வந்து பேசுறீங்க, அமெரிக்கால இருக்கிற நீங்க பேசுறது கேட்டுட்டு இருக்கிறாரு. உங்க அம்மா பார்த்தா அவர் பார்த்து எப்படிப்பா ஆச்சு, என் காலத்துல வரல. அப்ப நம்ம அவருக்கு சொல்லணும், அவருக்கு கூட சொல்லணும், ஒண்ணு மறந்துடாதீங்க, நாம யாருடைய காத்துல தான் இருக்கோம், அவர் வீட்டுல இருந்து வந்து போது சொல்லணும். ராஜா வந்துட்டார், ராஜ்யம் ஆரம்பிச்சுட்டார், ஆசீர்வாதங்கள் கொஞ்ச லெவல்ல தான் ஆரம்பிச்சு, இன்னும் பூர்ணம் கூட ஆகல. நான் ஒரு பெரிய பேஜஸ் கட்ஷாப் பண்றேன், ஏன்னா நீங்கள் புரிஞ்சு கொள்ளுவீங்க என்று சகோதர சகோதரிகளை. அடுத்த ஒரு மிக முக்கியமான அறிகுறி வெளிப்படுத்தல் 3:20 வாசிங்க. பாருங்க என்ன சொல்றாரு, நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுற, ஒருவன் என் சத்தம் கேட்டு கதவை திறந்தா நான் அவனுக்குள்ள பிரவேசிச்சு அவனோட கூட என்ன பண்ணுவேன், போச்சனை பண்ணுவேன், அவன் என்னோட கூட. இது எந்த எதை பத்தி பேசுற விஷயம், வாசற்படியில் நின்று கதவு தட்டுற, திறந்தா நான் உள்ள போய் பிரவேசிப்பேன், அவரு கூட என்ன பண்ணுவேன், போஜனம். சோ அது இரண்டாம் வருகை பற்றி பேசுற வசனம். ஆனா இரண்டாம் வருகையில் என்ன நடக்க சொல்லுவார், கர்த்தர் அந்த இரண்டாம் வருகை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க கூட என்ன பண்ணிட்டு இருப்பாரு, போஜனம் பண்ணுவார், அவங்களும் அவரோடு கூட என்ன பண்ணுவாங்க, போஜனம். என்னது போஜனம், ஆவிக்குரிய போஷிப்பு. சோ கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகையில தான் வேதத்தினுடைய ரகசியங்கள் வெளி வரும், வெளிக்கு வரும். வெளினா என்னன்னா அவருடைய பரிசுத்தவான்களுக்கு புரிஞ்சுக்கொள்ற வாய்ப்பு இருக்கும், அது வரைக்குமே அந்த ரகசியங்கள் புதை பொருளாக மூடப்பட்டிருக்கும். தானியேல் கிட்ட சொல்றாரு இல்லைங்களா, தானியேலே நீ போகலாம். இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் முடிவு காலம் மட்டும் எப்படி இருக்கும், புதை பொருளாக மூடப்பட்டு இருக்கும். ஆனா முடிவு காலத்துல மிகாயல் எழும்பும் போது அத்தனையும் அவரை எடுத்து அவருடைய சீஷர்களுக்கு போஷிப்பார். இன்னைக்கு நீங்க 43 கிளாஸ் கேட்டு முடிச்சு 44 உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த கிளாஸ் எல்லாம் இந்த சத்தியம் எப்ப வெளிப்பட்டுச்சு தெரியுங்களா, ஒரு கரெக்டா 130 வருஷத்துக்கு முன்னாடி தான். உங்களுக்கு அந்த கேள்வி இருக்கும், இவ்வளோ விசேஷமான சத்தியங்கள் இவ்வளோ காலமா எங்க இருந்துச்சு, யார் வச்சிருந்தா, இப்ப மாத்திரம் அது எப்படி வெளிப்பட்டுச்சு, யார் வச்சிருந்தா இந்த சத்தியம், பைபிள் குள்ளிருந்து தான் பேசணும், எங்கிருந்து வந்துச்சு, இது எந்த மனுஷனுடைய விசேஷம் கிடையாது. இது கர்த்தர் இயேசு வந்து அவருடைய சத்தம் கேட்டு மனதை திறக்கிறவங்களுக்கு அவர் போஷித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் விஷயம் சகோதர சகோதரிகளே. சோ இது அருமையான ஒரு ப்ரூஃப், கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகையில வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் நமக்கு இந்த சத்தியங்கள் இன்னைக்கு நம்முடைய எட்டாத அந்த அறிவுக்கு, நம்முடைய குருடாக்கப்பட்ட மனக்கண்களுக்கு அது திறக்கப்பட்டிருக்குது. அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் சில முக்கியமான அடையாளங்கள் நமக்கு முன்னாடி நடந்து நிறைவேறிட்டு இருக்குது. 24 அதிகாரத்துல அவர் பேசின விஷயங்கள் 5 வசனம் வாசி. ஏன்னா 24 என்ன முக்கியமான வசனம் பேசணும், உங்களுக்கு என்ன பேசணும், அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க உங்களுடைய ஞாபகம் இருக்கா பாக்குற, என்ன வசனம் சொன்னாரு, உங்களுடைய உங்களுடைய இல்ல இல்ல சொல்லுங்க, நான் சொல்லிட்டே இருக்கேன் ஒரு வார்த்தை, உங்களுடைய இல்ல இல்ல வசனம் என்ன சொல்லு, சீஷர்கள் போய் ஏசு கிறிஸ்து என்ன கேட்டாங்க, உங்களுடைய நீங்க விசிறிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு, என்ன சொல்லியிருக்க, உங்களுடைய வர்க்கையா, அது என்ன, அது வர்க்கையாது, அது மறந்துடாதீங்க, ஏன் போன முறை அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணும், உங்களுடைய வந்திருத்தலுக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன. இப்ப கர்த்தரேசு சொல்றாரு, நான் வந்து இருந்தேன்னா இந்த காரியங்கள் நடக்கும், அப்படின்னா இந்த காரியங்கள் நடந்துச்சுன்னா நான் என்ன ஆயிருக்கிறேன், ஏற்கனவே வந்து இருக்கிறேன். அப்போ 24 அதிகாரத்துல சொல்லப்பட்ட அடையாளங்கள் அவர் வருகைக்கு பின்பு நடக்கிறத பத்தி பேசுது, வருகைக்கு முன்பு நடக்கிறத பத்தி பேசல. என்ன பேசுறாரு, 5 வசனம் வாசிங்க. என்ன சொல்றார், அநேகர் வந்து என் நாமத்தை கழிச்சு கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்றாங்களா இப்போ நானே கிறிஸ்துன்னு, நானே கிறிஸ்துன்னு யார சொல்றாங்க, அநேகர் எல்லாம் வரதில்லை. இது எதை குறிக்குதுன்னா கிறிஸ்துன்னா எது, தலை மற்றும் சரீரமாகிய சபை, சபை சபை கிறிஸ்துனா தலை சரீரமாகி சபை. அநேகர் அப்படின்னா அநேக அமைப்புகள் தங்களை சொல்லிக்குவாங்க, நாங்கள் தான் உண்மையான கிறிஸ்துவின் சபை. அப்படின்னா கர்த்தரேசு இரண்டாம் வருகையில வந்திருக்கிற போது இந்த பூமியில அநேக கள்ள சபைகள் காணப்படும். சரி, கண்ணு முன்னாடி பார்க்கலாம், கள்ள சபைகளா, கள்ள சபைகள் சோ கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ பிரிவுகள் எப்ப வந்துச்சு, தயவு செஞ்சு போய் நான் இன்னைக்கு சொல்ற ஒவ்வொரு எவிடன்ஸும் செக் பண்ணுங்க, என்சைக்ளோபீடியா அல்லது இன்டர்நெட் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 130 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு சபைகள் இருந்துச்சா பூமியில செக் பண்ணுங்க. ஆனா இப்ப கணக்கெடுங்க எவ்வளவு சபை எவ்வளவு டினாமினேஷன்ஸ் இருக்குன்னு ஆச்சரியப்பட்டுடுவீங்க. எத்தனை ஆயிரம் கிறிஸ்தவ பிரிவுகள் இருக்குதுன்னா நமக்கு கணக்கு பண்ண முடியறதில்லை. அநேகர் வந்து என் நாமம் தரிச்சு கொண்டே அநேகரை வஞ்சிப்பாங்க. கிறிஸ்து நானே கிறிஸ்து நானே கிறிஸ்து சொல்லுவாங்க. அப்படின்னா நாங்களே கிறிஸ்துவின் உண்மையான சபை என்று அங்கு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆறாம் வசனம் வாசிங்க, இன்னொரு அடையாளம் சொல்றார். சோப்போ நான் வந்து இருக்கும் பொழுது நீங்க எதை பத்தி கேள்விப்படுங்க, யுத்தங்களையும் யுத்தங்களை பற்றிய செய்திகள் உண்மையா சொல்லுறாங்க? நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கணுமா? 100 கடந்த 100 வருஷத்துக்குள்ள 85 மிகப்பெரிய போர்கள் இந்த பூமியில நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த நூற்றாண்டுலையும் இவ்வளவு யுத்தங்கள் இல்லை. அதுல 2 உலக யுத்தம், நியூக்ளியர் பாம் யூஸ் பண்ணி எடுக்கிற யுத்தம். எப்போ? இப்பதான். 1914, 39, அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் 85 யுத்தங்கள். ஆனா இந்த 2 வருஷத்துக்குள்ள என்னென்ன யுத்தங்கள் ஆயிடுச்சு? ஆப்கானிஸ்தான் ஆயிடுச்சு, ஈராக் ஆயிடுச்சு, ஈரான் ஆயிடுச்சு. இந்த யுத்தங்கள் எல்லாம் கூட நீங்க சேர்த்தீங்கன்னா இது மாதிரி மனுஷனுடைய வரலாற்றுல இவ்வளவு எண்ணிக்கையில யுத்தங்கள் நடந்த நூற்றாண்டே கிடையாது. யுத்தங்களையும் யுத்தங்களை பற்றின செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. எவ்வளவு உண்மை பாருங்க. ஸ்ரீலங்கால ஒரு பிரச்சனை, ஆப்கானிஸ்தான்ல ஒரு பிரச்சனை, ஈரான்ல ஒரு பிரச்சனை பாருங்க, இஸ்ரேல் கிட்ட ஒரு பிரச்சனை. எல்லாம் யுத்தங்கள், யுத்தங்களை பற்றின செய்திகள். சகோதர சகோதரிகளே, கர்த்தரேசி சொல்ற அந்த வசனத்தை கொஞ்சம் சீரியஸா நீங்க அனலைஸ் பண்ணுங்க. என்னன்னா யுத்தங்களையும் யுத்தங்களை பற்றிய செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. அதற்கப்புறம் 7 வசனம், இதெல்லாம் எது கிடையாலும் கர்த்தர் இயேசு 2 வருகையில வந்து இருந்தா நடக்கிற அனுபவங்கள் என்ன சொல்றாரு? ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் தான் சொல்றோம். நம்ம தங்கர்களுக்கு விரோதமா சிங்களர்கள் இல்லைங்களா? கொஞ்சம் நார்த் சைட்ல போயிட்டீங்கன்னா அங்க வந்துட்டு மாவோயிஸ்ட், இங்க வந்துட்டீங்கன்னா நக்சலைட். இது இந்தியாவுக்குள்ள இருக்கிற கண்டிஷன். வெளியே போய் பாருங்க, தயவு செஞ்சு இன்டர்நேஷனல் அளவுக்கு அங்க எவ்வளவு ஜனத்துக்கு விரோதமா, முஸ்லீம் ஜனங்கள் யூதர்களுக்கு விரோதமா, யூதர்களே இவங்களுக்கு விரோதமா, இதெல்லாம் என்ன எப்ப நடக்குது? எனக்கு கூட கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரியல. ஆனா புள்ளிவிபுரம் போய் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 100 வருஷத்துல நடந்த மாதிரி ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எதுவுமே கிடையாது. இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன தெரியுங்களா? சூசைட் பாம்பு அட்டாக். ஒரு மனுஷன் பாம்பு கட்டிட்டு தன் உயிரையே விட்டு என்ன பண்ணுவார்? ஒரு கும்பல சாகடிக்கிறதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்ச விஷயம். இதுக்கு முன்னாடி எல்லாம் யாரும் கண்டுபிடிக்கல. எப்படி வந்துச்சு? ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். நெக்ஸ்ட் பஞ்சங்கள், கொலை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள். பாத்தீங்கன்னா இதெல்லாம் இயற்கை சீற்றங்கள், எல்லாம் உண்மைதான். நீங்க ஏற்றுக்கொள்ளுவீங்க நான் நம்புறேன். ஏன்னா நியூஸ் பேப்பர்லாம் நம்ம பாக்குறோம். உண்மையிலேயே சகோதர சகோதரர், ரொம்ப ஷார்ட்டா நான் முடிக்கணும்னா, இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ் பேப்பர்னுடைய ஹெட்லைன்ஸ் எல்லாம் கர்த்தர் இயேசு 2 முறையில வந்து ஆளுகை செய்துட்டு இருக்கிறதுக்கு அருமையான சாட்சிகள். ஏன்னா வசனங்கள் அது ஏற்கனவே முன்னரும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கொஞ்சம் 100 வருஷத்துக்கு மாதிரி போய் சிக்கன் குனியான என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்களா? அப்புறம் என்ன சொல்றது? சிக்கன் குனியாக்கு அப்புறம் நிறைய குனியா வந்துச்சுங்களா? வித விதமா அதுலயே பேஸ் 1 பேஸ் 2 எல்லாம் வந்துச்சு. நீங்கெல்லாம் மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் இருக்கிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வரும். எய்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரீசன்ட், 85 80ஸ்ல வந்துச்சு எய்ட்ஸ் எல்லாம். எப்படி வந்து இதெல்லாம் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், சார்ஸ் வந்துச்சு, பிளேக் வந்துச்சு. அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அது சில கோடி ஜனங்களை என்ன பண்ணிட்டு போயிடுது, மாறிட்டு போயிடுது. எது கிடையாது இதெல்லாம் கர்த்தரேசத்தை கேட்டாங்க, உங்களுடைய வந்திருத்தலுக்கும் உலகம் முடிவுக்கும் அடையாளம் என்ன? நான் வந்திருந்தா இதெல்லாம் நடக்கும், ஆனா பயப்படாதீங்க, இதெல்லாம் முடிவுகளுக்கு என்னது ஆரம்பம். அதுதான் அவர் சொல்லியிருக்கிறது, நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரி. சோ அப்போ ஒரு வகையில பார்க்க போனா மனுஷ குலத்தினுடைய அந்த வாழ்க்கை தரம் ரொம்ப உயர்ந்திருக்குது. ஒரு ஆசீர்வாத காலத்துல தான் அங்க இருக்கிறோம். நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய அறிவு. பாருங்க, இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்துட்டு ஒரு நோய் எராடிகேட் பண்ணிருக்கிறீங்க. என்ன நோய்? லெப்ரசி. பைபிள்ல போய் லெப்ரசி ஸ்டோரி எடுங்க. அது வந்துச்சுன்னாவே பட்டணத்தை தள்ளி போட்டுடுவாங்க. மிக கொடிய நோய். இன்னைக்கு நீங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறீங்க ஸ்டேட்டஸ்? இப்ப லெப்ரசியினுடைய ஸ்டேட்டஸ் ஜீரோ நில்லா இல்ல இருந்துடா? இன்னும் எனக்கு தெரியல. ஆனா பிரதர் கிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசினேன். நீங்க எடுக்கிற எஃபோர்ட் எல்லாம் அப்பெல்லாம் நான் கிளியரா உணர்ந்தேன். எனக்கெல்லாம் அது மறுபடியும் கன்ஃபர்மேஷன். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டாலே ஒழிய இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் மனுக்குலத்துக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் ஒரு நோய் சொல்றேன், லெப்ரஸிங்கிற நோய் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு நோய் எடுத்து போடப்பட்டிருக்கு பைபிள் காலத்துல இருந்து. மிகப்பெரிய நோய். சும்மா இல்ல. மனுஷனுக்கு இவ்வளவு புத்தி வந்துச்சா? இவ்வளவு நல்ல மனசு வந்துச்சா? இல்ல. இது திரும்ப கொடுக்கிற காலம் இந்த பூமியில அங்க ஆரம்பிச்சிருக்குது. எல்லாருமையான அடையாளம் சகோதர சகோதரிகள், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அது மாதிரி எத்தனை நோய்கள் இன்னைக்கு எடுத்து போடப்பட்டிருக்குது. அப்புறம் நிறைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இன்னைக்கு நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனா இதெல்லாம் என்னன்னா கிரேசிங் இருந்தா அமெரிக்க அருமையான அடையாளம். இன்னொரு வசனம் வாசிங்க, லூக்கா 29-30 வசனங்கள். லூக்கா 21:29-30 லூக்கா 21:29-30 ஒரு ஊமை சொன்னார், பாருங்க அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறத நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? அத்தி மரம் எது கிடையாது? பைபிள்ல சொன்னவா உங்களுக்கு? என்ன சொல்லல? இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் தேசத்தை நோட் பண்ணுங்க. அது என்ன இருக்குது? வெட்டி போடப்பட்டிருக்குது. அப்படின்னா கிபி 70 அந்த தேசம் என்ன ஆயிடுச்சு? இல்லாமல் அழிக்கப்பட்டாச்சு. இப்ப சொல்ற அத்திமரத்தை வாட்ச் பண்ணுங்க, இஸ்ரேலை வாட்ச் பண்ணுங்க, அது துளிர்க்கும். அப்படின்னா இல்லாமல் போன தேசம் மறுபடியும் என்ன ஆகும்? உருவாகும். ஒரு தேசமா எவ்வளவு வருஷம் கழிச்சு? கிட்டத்தட்ட 1900 வருஷம், 19 நூற்றாண்டுகள் கழிச்சு ஒரு தேசம் இல்லாமல் இருந்தது உருவாகும். அப்படி துளிர்கிறத பார்த்துட்டா அது எது கிடையாலும்? வசந்த காலம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது இதே வசனத்தை இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது அது அத்திமரம் துளிக்கிறது நீங்க காணும் போது நான் வாசல் அருகே வந்திருக்கிறதை நீங்கள் அறிஞ்சுக்கோங்க. இஸ்ரேல் தேசம் இருக்குதா? இப்போ இருக்கு. எப்போ? 1948 உருவாயிடுச்சு. எத்தனை வருஷம் கழிச்சு? கிட்டத்தட்ட 2000 வருஷம் கழிச்சு. அது துளிர்த்திருக்குது. அப்படின்னா ஒரு புது துளிர் விட்டிருக்குது, புதிதாக மறுபடியும் உருவாகி இருக்குன்னா அது எது கிடையாலும்? நான் வாசலருக்கு வந்திருக்கிற வசந்த காலம், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது, வந்திருக்குது. அதுதான் அவசியம். இதெல்லாம் நாம ஒரு சின்ன ஒரு நிரூபணங்கள், சின்ன நிரூபணங்கள். நான் உங்களுக்கு 53 அப்புறம் தான் நிறைய ப்ரூவ் பண்ணணும். ஆனா நம்ம பார்த்தோம் தேவனுடைய ராஜ்யம் எப்ப ஸ்தாபிக்கப்படுத்து பார்க்கிறோம்? அந்த ராஜாக்களின் நாட்களில். சோ புறஜாதி ராஜ்யங்கள் இந்த பூமியில ஆரம்பிச்சு அதனுடைய முடிவை நோக்கி போயிட்டு இருக்கிற அந்த கடைசி தருணத்துல, அந்த கடைசி 10 ராஜ்யங்கள் பூமியை ஆளுமை பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்படும். அதாவது கர்த்தர் இயேசு ராஜாதி ராஜாவ இந்த பூமியின் மீது தம்முடைய 2வது வருகையில ரகசியமா வல்லமையா வந்து இருப்பார். சோ 1914 அந்த புறஜாதி காலம் முடிஞ்சிச்சுன்னா அப்போ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது. 1914 முன்னால இருக்கணும். அதாவது கர்த்தர் இயேசு 2வது வருகையில வந்த வருஷம் 1914 முன்னாலேயே அங்க நடந்திருக்கணும். சோ நம்ம இப்ப ராஜ்யத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்கிறதுக்கு சில வசன பிரகாரமான ஆதாரங்கள் தான் இன்ன வரைக்கும் உங்ககிட்ட பேசியிருக்கேன். ஆசீர்வாத காலம் துவங்கி இருக்குது. மனுக்குலத்தின் மேல இருந்த சாபங்கள் எடுத்து போடப்பட்டிருக்குது. மனுக்குலத்தின் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குது. அறிவுல, உலக பிரகாரமா, ஆவிக்குரிய விஷயத்துல. அதே போல வஞ்சகங்கள் கூடிட்டு இருக்குது, உபத்திரவங்கள் கூடிட்டு இருக்கு, இயற்கை சீற்றங்கள் கூடிட்டு இருக்கு, நோய்கள் கூடிட்டு இருக்கு. இதெல்லாம் கர்த்தர் இயேசு சொன்ன அருமையான அடையாளம். நான் வந்து இருந்தா முடிவு சமீபமா இருக்கும்னா இதெல்லாம் நீங்க பாப்பீங்க. அதெல்லாம் பார்த்தா புரிஞ்சுக்கோங்க நான் ஏற்கனவே என்ன எடுக்கிறேன், என்னுடைய பரௌஷியால நான் வந்து உங்கள் மத்தியில அங்க இருக்கேன். ஏன் இதெல்லாம் நடக்கணும்? இயற்கை சீற்றங்கள், ஜனத்துக்கு விரோதமா ஜனம், வஞ்சனைகள், ஏன் நடக்கணும்? இதெல்லாம் பின்னாடிதான் நான் உங்களுக்கு பேச போறேன். ஆனா இதெல்லாம் அடையாளமா அங்க சொல்லிட்டேன். சரி, ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய இரண்டாம் வருகை ஏற்கனவே என்னாச்சு இந்த பூமியில சம்பவிச்சு இருக்கு. நாம சொல்லல, வசனங்கள் எடுத்து முன் வைக்கிறோம், நீங்க சிந்திப்பீங்க. உங்களுக்கு பரிசுத்தாக இருக்கு, தேவனுடைய நடத்துவார். சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அவர் உண்மையிலே எந்த வருஷம் வந்துட்டா? ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, எப்ப வந்திருக்கணும் அவரு? 1914 முன்னால வந்திருக்கணும். சோ முன்னால அவர் எப்ப வந்துட்டார்? அந்த பர்டிகுலர் வருஷத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமா. ஏன்னா தீர்க்க தரிசனங்கள் அதுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா இதுக்கு வேற தீர்க்க தரிசனம் பார்க்கணும். இப்போ கர்த்தர் இயேசு வந்த அந்த வருடத்தை நாம ஆராய்ந்து பார்க்கறதுக்கான தீர்க்க தரிசனம் வாசிக்கலாம். தானியேல் 12 அதிகாரம், ஏற்கனவே சொன்னேன், அது 2 வரையை பற்றி பேசுற அதிகாரம். அந்த 12 அதிகாரத்துல ஒரு கால தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. 11-12 வசனங்கள் வாசனம். சரி, உங்களுடைய மேத் நாலேஜ் எல்லாம் கொஞ்சம் உசுக்கி விட்டுடுங்க. இப்ப தீர்க்க தரிசனம் நிறுத்தாரு. சோ இங்க 12 அதிகாரத்துல ஒரு தீர்க்க தரிசனம் பேசுறாரு. 12 அதிகாரத்துல எல்லாம் சொல்றாரு இல்லைங்களா? மிகாயேல் தோன்றுவார், அது வரைக்கும் இல்லாத உபத்திரவ காலம் பூமியில உண்டாயிருக்கும், ஜனங்கள் அறிவு பெருகி போயிடும், அங்கு இங்கு ஓடுவாங்க, ஆராய்ந்து பார்ப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். அப்போ தானியேல் கேட்கிறார், இதெல்லாம் எப்போ ஆண்டவரே நடக்கும்? அப்ப சொல்றாரு, தானியேலே நீ போலாம், உனக்கு நான் இது சொல்ல மாட்டேன், இது அந்த காலம் வரைக்கும் புதை பொருளா இருக்கும், ஆனா அந்த காலம் வரும். எந்த காலம் சொல்றார்? பாலாக்கும் அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அறுவருக்கு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல். ஒரு சம்பவம் சொல்றார். அந்த சம்பவம் என்னன்னா, அன்றாட பலிங்கிறது நீக்கப்பட்டுடும். இன்னும் என்ன சொல்றாரு? அதே இந்த இடத்துல பாலாக்கு மறுவருக்கு ஸ்தாபிக்கப்படும். அங்க இருந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா எவ்வளவு நாள் செல்லும்? 1290 செல்லும். ஆனா அங்க ஒண்ணும் நடக்காது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். ஆனாலும் 1335 கழிச்சு சேர்கிறவன் யாரு? பாக்கியவான். என்ன வசனம் இது? இந்த தீர்க்க தரிசனம் எதை பத்தி பேசிட்டு இருக்குது? 12 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா 2 வருகை பத்தி பேசுறான். அப்ப 2 வருகை சம்பவிக்கிற வருடத்தை பத்தி சொல்லும் போதுதான் இந்த வசனம் கொடுக்கிறார். 1390 நாள், அப்புறம் 1335 கழிச்சு அங்க போகணும் சகோதர சகோதரிகள். அப்போ இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோமா? இந்த மாதிரி 1290, 1335 இங்க படிக்கிறோம். வேற என்ன பார்த்தோம் நம்ம ஏற்கனவே? அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட்ல இது மாதிரி பார்க்கணும் பார்க்கலீங்களா? எவ்வளோ 1000 எனக்கே டவுண்டா இருக்கு, நான் தான் அந்த கிளாஸ் எடுத்தேன் இல்லையா? அந்தி கிறிஸ்துவருக்கு காலம் கொடுத்திருந்தாரா தேவன்? எவ்வளவு காலம் கொடுத்தார்? 1260 வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 14 வசனம். வெளிப்படுத்தல் 12:14 வசனம். தானியேல் 7:25. தானியேல் 12:7. சோ இந்த காலம் காலங்கள் அரை காலம் எவ்வளவு ஒரு காலம்னா ஒரு வருஷம் காலங்கள்னா ரெண்டு வருஷம் அரை காலம்னா ஆறு மாசம் சோ எத்தனை காலங்கள் மொத்தமா மூன்றரை காலம்னா மூன்றரை வருஷம் சோ இந்த மூன்றரை வருஷம் எவ்வளவு நாள் பார்ப்போம் பிரச்சனம் வெளிப்படுத்தல் 12:6 அங்கே 1820 நாளளவு அவளை போஷிக்கும்படி வெளிப்படுத்தல் 13:5 42 மாதம் வெளிப்படுத்தின விசேஷம் 13:5 42 மாதம் என்று அங்க பார்க்கிறோம் இந்த காலம் காலங்கள் அரை காலம் தேவன் யாருக்காக கொடுத்த காலப்பகுதி அந்திகிறிஸ்து அமைப்பு கால அதாவது 1260 வருஷம் பார்த்தோமா இல்லைங்க அது எங்க ஆரம்பிச்சு எங்க முடிஞ்சிச்சு அந்திகிறிஸ்தனுடைய ஆளுகை 1260 வருஷம் ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு கலக்குலேஷன் போட போறோம் கர்த்தரேசு 2 வருகை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாரு பாலாக்கு மறுவர்ப்பு ஸ்தாபிக்கப்பட்ட நாள்ல இருந்து 1290 நாள் செல்லும் 1335 நாள் கழிச்சு சேர்க்கிறவன் பாக்கியவான் அங்க சொல்லிப்பட்டது இதை நம்ம எப்படி கணக்கு போடணும் அப்படின்னா ஏற்கனவே இதே போல ஒரு கணக்கு போட்டுடுக்கிறோம் அதைத்தான் நினைவுபடுத்துறேன் அது வந்து அந்திகிறிஸ்துனுடைய ஆளுகை பத்தி அந்திகிறிஸ்து பத்தி சொல்லும் போது அது 1260 வருஷம் அவங்களுக்கு அனுமதி கொடுப்பார் தேவன் அது எங்க ஆரம்பிச்சு எங்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன் இல்லாட்டி பரவாயில்ல நான் கேட்டே இருந்தா டைம் போயிட்டே இருக்குது சோ கிபி 539 ஆரம்பிச்சு எப்ப முடிஞ்சிச்சு 1799 முடிஞ்சிச்சு சோ இப்ப நம்ம வாசிக்கிறோம் ஒரு கர்த்தர் இயேசுவின் 2 வருகை பற்றின ஒரு மிக முக்கியமான சம்பவம் என்னன்னா அந்த 2 வருகை பற்றி கேட்கும் போது சொல்றாரு அன்றாட பலி நீக்கப்பட்டணும் பாலாக்கு மறுவருப்பு ஸ்தாபிக்கப்படும் அதை வாட்ச் பண்ணு தானியேல் தானியேல் சொல்லும்போது அதை யாருக்கு சொல்றாருன்னா நமக்கு சொல்றார் கர்த்தர் இயேசுவின் 2 வருகைக்கான தீர்க்க தரிசனம் கொடுத்துட்டு தேவன் சொல்றாரு இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க எப்படி கணக்கிடணும்னா அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கு மறுவருப்பு ஸ்தாபிக்கப்படுற நாள் கண்டுபிடிங்க அங்கிருந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா எவ்வளவு நாள் செல்லும் 1290 நாள் செல்லும் அந்த 290 நாள் முடியும் போது ஒரு சம்பவம் நடக்கும் ஆனா அது கர்த்தர் இயேசு 2 வருகை இல்ல 2 வருகையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆனா அதே சம்பவத்தில இருந்து 1335 நாள் கழிச்சு சேர்கிறவன் பாக்கியவான் ஏன்னா அவரு அவரு 1335 நாள் முடியும் போது அங்க யார் பூமியில் இருப்பார் கர்த்தரா இயேசு தம்முடைய 2 வருகையில அங்க இருப்பார் சோ இப்போ நம்ம அந்த பார்க்கும் பொழுது அந்த அன்றாட பலி வந்து என்ன ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஜீவ பலி கர்த்தரேசன்னு சொல்லிட்ட ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் எடுத்து தன் சிலவை எடுத்து போன ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையில அந்த அன்றாட பலி இருக்கணும் பலியின் ஜீவியம் ஆனா அந்த அன்றாட பலிங்கிறது என்ன ஆயிடும் எடுக்கப்பட்டுட்டு அந்த இடத்துல என்ன ஸ்தாபிக்க போறோம் ஒரு பாலாக்கிற ஒரு அருவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் இதுதான் அந்த மிக முக்கியமான சம்பவம் அந்த பாலாக்கும் அருவறுப்பு என்னது அந்திகிறிஸ்து அமைப்பு வேற ஒன்றும் கிடையாது அந்திகிறிஸ்து அமைப்பு என்ன பண்ணுவாங்க சோ கிறிஸ்தவ ஜீவியத்துல பலிங்கிறது தேவையில்லை நம்முடைய பாவங்களுக்கு நம்ம பாவத்துக்கு யாரையே பலியா செலுத்தலாம் நாம நினைச்ச போதெல்லாம் கர்த்தர் இயேசுவை உருவாக்கி பலி கொடுக்கலாம் அந்த பூசை பலி ரோமன் கத்தோலிக் பூசை பலி அமைதியான பூசை பலி வந்துடும் அதுதான் உண்மையான ஜீவ பலி இருக்க வேண்டிய இடத்துல ஒரு சடங்காச்சாரத்தை இந்த போப் மார்க்கம் கொண்டு வந்து வைப்பான் அதில் மூலம் அந்த பாலாக்கு மறுவருக்கு ஸ்தாபிக்கப்படும் சோ இந்த பாலாக்கு மறுவருக்கு ஸ்தாபிக்கப்பட்ட வருஷம் எது பார்க்கிறோம் அதாவது போப் மார்க்கம் ஸ்தாபிக்கப்பட்ட வருஷம் இப்பதான் பார்த்தோமே எவ்வளவு வருஷம் கிபி 539 வருஷம் இதுதான் பாலாக்கு மறுவருப்பாகி அந்திகிறிஸ்தவைக்கு ஸ்தாபிக்கப்பட்ட வருஷம் அங்க இருந்து கணக்கு துவங்கணும்னா எவ்வளவு நாள் செல்லும் 1290 நாள் சோ தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள்னு சொன்னா உண்மையிலே எவ்வளவு அது ஒரு வருஷம் 1290 நாள்னா 1290 வருடங்கள் செல்லும் அப்போ போடுங்க கணக்கு 539 இருந்து ஒரு 1290 வருஷம்
எவ்வளவு வருடங்கள்
போடுங்க, கூட்டல் கணக்கு தான், உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அதாவது 539 இருந்து எவ்வளவு கூட்டணும், 1290 கூட்டும் பொழுது என்ன வருது, 1 அப்புறம் 2 அப்புறம் 8 அப்புறம் 1000, 1829. இந்த தீர்க்க தரிசனம் எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை சம்பந்தப்பட்டு பேசுற தீர்க்க தரிசனம். சோ தானியேல் கிட்ட அங்க சொல்றார், அந்திகிறிஸ்து அமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டதுல இருந்து 1290 வருஷம் நீங்க கணக்கு பண்ணுங்க, அது 1829 முடியும். அந்த வருஷம் மிக முக்கியமான வருஷம், எதை பொறுத்த வரைக்கும்னா கர்த்தரேசின் இரண்டாம் வருகை பொறுத்த வரைக்கும். ஆனா அந்த வருஷத்துல எது சம்பவிக்காது, கர்த்தரேசின் இரண்டாம் வருகை சம்பவிக்காது, அதுக்கு வேற கால்குலேஷன் இருக்கு. அப்போ 1829 வருது, ஆனா அந்த 29 என்ன நடக்கும் நம்ம பார்த்தோம்னா, அது ரொம்ப முக்கியமான வருஷம். அந்த வருஷத்துல தான் முதல் முதலா கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில மறுபடியும் பூமிக்கு வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு முதல் முதலா சபைகளுக்குள்ள பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு. தேவன் அதுக்கு என்று ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்தார், அவரை வல்லமையா பயன்படுத்தினார். அவர் யார்னா தெரியுங்களா, சகோதரர் வில்லியம் மில்லர். சகோதரர் வில்லியம் மில்லர் அமெரிக்காவில் இருந்து பேப்டிஸ்ட் சர்ச்ல இருந்து இந்த சகோதரர் வந்தார். முதல் முதல்ல தானியேலுடைய தீர்க்க தரிசனங்கள் எடுத்து கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வருவதை பற்றி தீர்க்க தரிசனங்கள் பேசுது என்கிறதை கண்டுபிடிச்சு, அந்த தீர்க்க தரிசனங்களின் படி கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில 1844 வருஷம் அக்டோபர் மாசம் 22 நைட்டு 12 இந்த பூமியின் மேல எல்லோரும் மாம்ச கண்ணில பாக்குற மாதிரி வானத்தில இருந்து இறங்கி வருவா, உலகம் முழுக்க இந்த ஒரு ஊழியம் போச்சு. சகோதரர் வில்லியம் மில்லர், இது இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம், வில்லியம் மில்லர் மூமெண்ட், வில்லியம் மில்லருடைய இயக்கம். இது எப்ப ஆரம்பிச்சதுன்னா 1829 வருஷம். அது வரைக்கும் இரண்டாம் வருகை பற்றின எதிர்பார்ப்பு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில அவ்வளவு பிரபலமா இல்லை, தீர்க்க தரிசனங்கள் அதை பத்தி அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது. ஆனா முதல் முறையா இந்த ஊழியம் அங்க ஆரம்பிச்சு. சகோதரர் வில்லியம் மில்லர் உலகம் முழுக்க இந்த ஒரு செய்தியை கொண்டு போனார். ஹிஸ்டரியில நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா வில்லியம் மில்லர் மூவ்மெண்ட் பத்தி நீங்க சும்மா போய் விக்கிபீடியா போடுங்க, இன்டர்நெட்ல வில்லியம் மில்லர் வரும், கதை கதையா வரும். உலகம் முழுக்க இருக்கிற சபையில இருந்து அவருக்கு பணம் அள்ளி கொடுத்தான். ஏன்னா கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில 1844 வருஷம் மாம்சத்துல கண்ணுக்கு தெரியுற மாதிரி வருவார் அவர் பிரசங்கிச்சார். ஆனா அப்படித்தான் வராரா, எப்படி பார்த்தான் கிளாஸ், மாம்சத்தை வருவார், மாம்சத்திற்கு பார்க்கிற மாதிரியே வருவார். ஏன்னா அது அந்த காலத்துக்கு அவருக்கு அனுமதிக்கப்பட்டது அவ்வளவுதான். சோ அப்ப அவர் ஒரு டேட் கூட பிக்ஸ் பண்ணார், 1844 வருவார் சொன்னார். அக்டோபர் மாசம் 22 நைட் 12 அவரே என்ன பண்ணார் தெரியுங்களா, சில பேரை கூட்டிட்டு ஒரு ஒதுக்குப்புறமான ஏரியாவுக்கு போய் உட்காந்துட்டார். கர்த்தரேசு வானத்துல என்ன பண்ணுவார், இறங்கி வருவார். நாள் வந்துச்சு 1844 அக்டோபர் 22 நைட் 10 ஆஜராயிட்டாங்க அந்த இடத்துல எல்லா விசுவாசிகள். வில்லியம் மில்லர் கூட ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தார், உலகமே எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அவர் மாத்திரம் இல்லைங்க. கர்த்தர் ஏசு இரண்டாம் முறையில வானத்திலிருந்து இறங்கி வருவார். 12 ஆனா கர்த்தர் ஏசு அங்க வரல. சோ ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் வில்லியம் மில்லருக்கு மாத்திரம் இல்லை. எப்போ 1829 வரைக்கும் எவ்வளவு வருஷம் கணக்கு போடுங்க, எவ்வளவு வருஷம் வருது, 15 உலகம் முழுக்க இந்த ஊழியம் அவ்வளவு வல்லமையா தேவன் அனுமதிச்சார். ஏன் தேவன் அனுமதிச்சாருன்னா, ஆம் கர்த்தர் இயேசு வர்ற வருஷம் 1844 இல்ல, ஆனா அவர் வருகையை பற்றின ஒரு எதிர்பார்ப்பு யாருக்கு வரணும்? அவருடைய ஜனங்களுக்கு வரணும். அவருடைய வருகையை பற்றின தீர்க்க தரிசனங்கள் பற்றின ஞானம் ஜனங்களுக்கு வரணும். அது எப்படி ஆரம்பிக்கிறது? தேவன் எடுத்தார் பாத்திரம், வில்லியம் மில்லர் வல்லமையா கொடுத்தார் அனுமதி, அவர் போனார். ஆனா அவர் கொடுத்த டேட்ல கர்த்தரேசு வரல, அது பொய்யாதான் போச்சு அப்படின்னாலும் கூட வில்லியம் மில்லர் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடாது. நாமோ ஆக்சுவலா அது யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம். வில்லியம் மில்லர் தேவ திட்டத்தில் இரண்டாம் வருகையில அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சார், அவ்வளவுதான். இன்னொரு டேட், இன்னொரு எதிர்பார்ப்பு தேவன் இன்னொருத்தருக்கு கொடுத்திருந்தார். ஏன்னா இரண்டாம் வருகையை பொறுத்த மட்டும் ஜனங்களுக்கு முதல்ல ஒரு எதிர்பார்ப்பு வந்து அந்த எதிர்பார்ப்பு என்ன ஆகும்? பொய்த்து போகணும். தீர்க்க தரிசனம் இருக்கு. அப்போ அந்த 44 வருஷம் இரண்டாம் வருகையில் சம்பவிக்கல என்று சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஏமாற்றம். நினைச்சு பாருங்க, 15 வருஷம் வருவார் வருவார் 44 சொன்னார். உலகம் முழுக்க அவர் எந்த அளவுக்கு பிரபலம் ஆயிருப்பார், உலகம் முழுக்க எவ்வளவு எதிர்பார்ப்பு வந்திருக்கும். ஆனாலும் பார்ப்போம் சகோதர சகோதரிகளே, அது நடக்காம போனதாங்க நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் ஹிஸ்டரியில என்ன பேருனா, த கிரேட் டிசப்பாயின்மெண்ட், மிகப்பெரிய ஏமாற்றம். எப்பனா வில்லியம் மில்லர் கால பகுதியில அங்க வந்துச்சு சகோதர சகோதரிகளே, 1844. ஆனா அந்த ஏமாற்றம் வரும் என்று வசனம் சொல்லுது. எங்க சொல்லுது? 10 கன்னிகைகள் பற்றின ஊமை படிச்சீங்களா, அதுல வசனம் வாசிங்க. மத்தேயு 25 அதிகாரம் 5 வசனம் வாசிங்க. மணவாளன் வர்றதுக்கு என்ன ஆகும்? தாமதிக்கும். மணவாளன் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் வருவது எந்த வருகை? இரண்டாம் வருகை. அந்த 10 கன்னிகைகள் எதிர்பார்ப்பாங்க, மணவாளன் வர்றார் வர்றார். ஆனா அவர் வருவது அந்த 10 கன்னிகைகள் பார்வையில என்ன ஆகும்? தாமதம் ஆகும். தாமதம்னா என்னங்க? இந்த டைம்ல வர்றேன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வராமல் போகுது. சோ அப்ப இது ஒரு தீர்க்க தரிசனமான ஊமை. கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில இந்த சம்பவம் நிறைவேறும். ஜனங்கள் எல்லாம் அவர் வருவார்னு ஒரு டேட்ல எதிர்பார்ப்பாங்க, ஆனா என்ன பண்ண மாட்டார், வரமாட்டார். சோ அந்த டேட் என்னன்னா 1844 வருஷம், வில்லியம் மில்லர் அங்க எதிர்பார்த்த வருஷம். சோ அப்போ பாருங்க, உண்மையிலே மணவாளன் தாமதிக்கிறார். மணவாளனா தாமதிக்கிறார்? மணவாளன் யார்? அவர் வந்து லேட்டா வருவாரா? அவர் வருவாரா இல்லையா? இந்த கேள்விகள் ஐயா ரொம்ப சந்தேகமா பதில் சொல்றேன். கிரைஸ்ட் மேல டவுட் அவங்களுக்கு. தேவன் அவருடைய குமாரன் கிரைஸ்ட் அவங்கள சொன்னதுபடி என்ன பண்ணுவாங்க? ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, மணவாளன் வருவதற்கு என்ன ஆகும்? யாருடைய பார்வையில? எதிர்பார்க்கிறவங்களுடைய பார்வையில். ஏன் எதிர்பார்க்கிறவங்க என்ன பண்ணிருப்பாங்க? தப்பா எதிர்பார்ப்பாங்க. அதுதான் அந்த தீர்க்க தரிசனம். சோ அப்போ வில்லியம் மில்லருடைய கால்குலேஷன் தவறு, அவருடைய எதிர்பார்ப்பு கூட தவறு. ஏன்னா மாம்சத்துல வருவார், கண்ணுக்கு தெரியற மாதிரி வருவார். இந்த பரோஷா விஷயம் எல்லாம் வில்லியம் மில்லர் காலத்துல வெளியாகல. அப்போ எதிர்பார்ப்பு தவறு, எதிர்பார்த்த காலம் தவறாகும். அதுதான் மணவாளன் வர தாமதிக்கும். ஆனாலும் வசனம் சொல்றாரு, 1335 நாள் கழிச்சு சேருகிறவன் பாக்கியவான். இப்போ இந்த 1335 முடிவுல தான் கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை சம்பவிக்கும். எங்கிருந்து கனெக்ட் பண்றது இந்த 1335, 1260, 1290, 1335 எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த பாயிண்ட் அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அறுவருக்கு ஸ்தாபிக்கிறதுல இருந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ கர்த்தர் இயேசு வந்த அந்த வருடம் நமக்கு கணக்கிடணும்னா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது கிபி 539 இருந்து 1335 வருஷம் நீங்க கூட்டினீங்கன்னா என்ன டேட் வருது? நிதானமா கணக்கிடலாமே, முக்கியமான வருஷத்தையும் அசால்ட்டா சொல்றீங்க. 1874 அக்டோபர் மாதம் 1 கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை இந்த பூமியில சம்பவிச்சது சகோதர சகோதரிகளே. தானியேல் தீர்க்க தரிசனம், 1335 வருஷங்கள், அன்றாடப்படி நீக்கப்பட்டு பாலாக்கு மறுவறுப்பு ஸ்தாபிக்கிறது என்று பார்த்தார். 1874 வருஷத்துல அந்த தீர்க்க தரிசனம் காண்பிக்குது. கர்த்தர் இயேசு தம்முடைய இரண்டாம் வருகையில, கவனிங்க, தயவு செஞ்சு, இரண்டாம் வருகையில மகிமையின் சரீரத்துல ராஜாதி ராஜாவா ரகசியமாக பிரசன்னமாக இருந்த வருஷம் 1874. அங்கு இருந்து கர்த்தர் இயேசுனுடைய பிரசன்னம் இந்த பூமியில நடந்தது. இன்ன வரைக்கும் போட்டோம்னா 136 வருஷம் ஆயிருக்கு. கர்த்தர் இயேசு இந்த பூமியில இரண்டாம் வருகையில அங்கு வந்து, இது திருடன் வருகிற விதமான வருகை, மாம்ச கண்களுக்கு புலப்படாமல், மாம்ச சரீரத்துல வராமல், ஆவிக்குரிய கண்கள்னால, தீர்க்க தரிசன வசனங்கள் கொடுக்கிற சத்தத்தினால மாத்திரமே, அவருடைய சகோதரர்கள் மாத்திரமே முதலாவது உணர்ந்து கொள்ளும் வகையில நடக்கிற பிரசன்னம் இந்த இரண்டாம் பிரசன்னம். சோ 1874 கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை. அதான் நாம் சொல்லுகிறோம், 1874 அப்புறம் நீங்க சற்று மனுஷனுடைய வரலாறு சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்துச்சு, எவ்வளோ சாபங்கள் நீக்கப்பட்டிருக்குது, அதே சமயத்தில் எவ்வளோ சோதனைகள் உபத்திரவங்கள் அதிகரிச்சு கொண்டிருக்குது, எவ்வளோ வஞ்சனைகள் வருது, எந்த அளவுக்கு சத்திய ஞானம் வருது, எல்லாம் கடந்த 6000 வருஷம் இல்லை, இந்த ஒரு 136 வருஷம் தான். எப்படி, ஏன் கர்த்தர் இயேசுனுடைய பிரசன்னமே இங்க வந்து இருக்கிறது? ஒன்றே அங்கு காரணம், சகோதர சகோதரிகள், இந்த வெளிச்சம் வந்தது கூட 1874. சொல்லுமா உங்களுக்கு, நீங்க என்னென்ன இன்வென்ஷன்ஸ் எல்லாம் முக்கியமான கண்டுபிடிப்புகள் எல்லாம் போடும், எல்லாம் 1874 அப்புறம் தான். மனுஷனுடைய ஞானம் எல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல, எல்லா கண்டுபிடிப்புகளும் தற்செயலா நடந்தது தான். புரியுதுங்களா? மனுஷன் ரொம்ப ஞானமா சிந்திச்சாருன்னா சொல்ல முடியாது, ஆனா இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தினார். ஆனா எப்படி அந்த எல்லா இன்டெலிஜென்ஸ் உருவாகிறதுக்கு காலம் வந்துச்சு? அது மனுஷகுமாரனுடைய காலம். அறிவு பெருத்து போகும், இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வாங்க, சாபங்கள் எடுத்து போட போகும், நோய்கள் இல்லாம போகும். ரொம்ப ஆச்சரியமா எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, பாருங்க நீங்க லெப்ரசி மிஷன், உங்க மிஷன் எப்ப ஆரம்பிச்சது தெரியுங்களா உங்களுக்கு? இந்தியாவில் 1874 தான், தற்செயலா தான் நடந்திருந்து நினைக்கிறேன். உங்களுடைய மிஷன் இங்க 1874 தான் இங்க அனுமதி, சும்மா சொல்றேன், அது உண்மை. இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நான் பார்த்தேன், எஸ்டாப்ளிஷ்டு 1874 போட்டிருந்துச்சு. அது நமக்கு தெரியும், இந்த உலகத்துக்கு எந்த ஆசீர்வாதமும் அதுக்கு பின்னால்தான் ஆரம்பிக்கும். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகள், சில அருமையான நிரூபணங்கள் அங்க போயிட்டு இருக்கு. சப்போ சந்தோஷமா இருக்கா இல்ல, எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமே தெரியலீங்க, நான் ஓப்பனா சொல்றேன். மற்ற கிளாஸ் எல்லாம் அப்படி புல்லரிச்சு குஷி ஆயிடுவாங்க, சிலர் கோபமாவாங்க, சில ஒரு மாதிரி பார்ப்பாங்க, எல்லாம் நடக்கும். ஆனா உங்களுக்கு சந்தோஷம் ரொம்ப கம்மியா இருக்கு. வந்துட்டாரா? சரி வந்துட்டா, நான் என்ன வீட்டுல போய் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்க கேட்கிற ஒரு தோரணை, வந்துட்டாரா? சரி, அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை, சரி வந்துட்டான். ஆனா சகோதர சகோதரிகள், 1874 அப்புறம் மிகப்பெரிய ஆசீர்வாத காலம், தேவனுடைய ராஜ்யம், கர்த்தர் இயேசுடைய இரண்டாம் வந்திருத்தல், தேவனுடைய தீர்க்க தரிசனங்களின்படி 1874 வருடம் அக்டோபர் 1st எப்படி சொல்றோம், அக்டோபர் 1, 53 அப்புறம் நம்ம பார்க்கலாம், அது கொஞ்சம் நுணுக்கமா போகும், டேஸ் கூட கணக்கு பண்றது. சோ அப்போ அந்த வருஷத்துல அவருடைய இரண்டாம் வந்திருத்தல் இந்த பூமியில நடந்துச்சு. இப்ப ரெண்டாவது ஒரு ப்ரூஃப் காண்பிக்கலாம். சோ பாருங்க, தேவனுக்கு தெரியும் நம்ம எல்லாம் எவ்வளவு வீக்கானவங்கன்னு சொல்லிட்டு. முதலாம் வருகைக்கு ஒரே தீர்க்க தரிசனம் தான் கொடுத்தா, தானியேல் 9 தீர்க்க தரிசனம். ஆனா இரண்டாம் வருகைக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இல்ல, 3-4 தீர்க்க தரிசனம் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த கால்குலேஷன் நம்பிக்கை இல்லையா, நியாய பிரமாணத்துக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு, போட்டு பாருங்க, 1874 தான் வரும். நம்பிக்கை இல்லையா, இணையான யுகங்கள் இருக்கு, போட்டு பாருங்க, 1874 தான் வரும். நம்பிக்கை இல்லையா, வேதாகம காலக்கணக்கு, போட்டு பாருங்க, 1874 தான் வரும். என்ன தேவன் கிருபை! ஏன்னா நமக்கு தெரியும், சில விஷயங்களுக்கு நம்ம வசனம் எல்லாம் எடுப்போம். முதல் எந்த ஒரு விஷயத்தையும் 2-3 சாட்சி இல்லாம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ப்ரூஃப் மாத்திரம் நீங்க ஒன்னே ஒண்ணு கொடுக்குறீங்க, கேட்டாலும் கேட்பீங்க, நம்ம கேட்போம், தேவனுக்கு தெரியும். அதான் பறந்த மனசுல உங்களுக்கு எவ்வளவு ப்ரூஃப் வேணும் வச்சுக்கோங்க. ஒருவேளை கணக்கு போடுறதே உங்களுக்கு கஷ்டமா இருக்கா, அதெல்லாம் விட்டுடுங்க. இரண்டாம் வருகையில் என்னென்ன நடக்கும் நான் அடையாளங்கள் சொல்றேன், அடையாளங்கள் நீங்க வாட்ச் பண்ணுங்க, கண்டுபிடிக்கலாம். அடையாளங்கள் இருக்குது, எல்லாம் பாருங்க. நாம 53 அப்புறம் சரி, இப்ப இன்னொரு கால்குலேஷன் பார்க்கலாம். நியாய பிரமாணத்துல இருக்கிற ஒரு கால்குலேஷன், நியாய பிரமாணம் என்ன கால்குலேஷன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, என்ன பார்த்தோம், யூபிலியின் பிரமாணம். என்ன யூபிலி, கரெக்ட் இல்லைங்களா, நாம பார்த்தோம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு 50 வருஷத்துக்கு ஒரு முறை, 49 வருஷத்துக்கு ஒரு முறை யூபிலி வரும். அந்த யூபிலி வந்து எப்படிப்பட்ட யூபிலி, அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விடுதலையின் வருஷம், அவங்க இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வருஷம், குடும்பங்கள் எல்லாம் சேரக்கூடிய ஒரு வருஷம், அடிமைத்தனம் எல்லாம் நீங்கக்கூடிய வருஷம். அது அருமையான நிழல். எதற்கு, அது மாதிரி ஒட்டு மொத்த மனுக்குலத்துக்கும் தேவன் ஒரு விடுதலையும் காலம் வச்சிருக்கிறார். பிரிஞ்சு போன குடும்பங்கள் மரணத்துல எல்லாரும் உயிர் தெரிந்து வந்து ஒரே குடும்பமா பூமியில இருக்க போறாங்க, அந்த ஒரு காலம் இருக்குது, மகா பெரிய யூபிலி. மரணம் பாவம் என்ற அடிமைத்தனத்திலிருந்து ஒட்டுமொத்த மனுக்குலம் மீண்டு வரக்கூடிய மகா யூபிலி இருக்குது. மனுக்குலம் இழந்து போன நித்திய ஜீவனை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம், மகா பெரிய யூபிலி. அந்த யூபிலிக்கு இஸ்ரேலினுடைய நியாயப்பிரமான யூபிலி ஒரு நிழல். ஆனா இந்த யூபிலி அது விசேஷமான யூபிலி மனுக்குலத்துக்கு. சோ இந்த யூபிலி பத்தி நாம வசனங்கள் வாசிக்கிறோம் இல்லைங்களா, அப்போஸ்தலர் 3:19 வாசி. பாருங்க, கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து மனுக்குலத்துக்கு அந்த இலை பாறுதலின் காலங்கள், காலங்கள், காலம் இல்ல காலங்கள், அது ஒரு மிகப்பெரிய காலப்பகுதி, காலங்கள். நெக்ஸ்ட் 21 பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னால இருந்து தேவன் தீர்க்க தரிசிகளின் மூலம் உரைத்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறக்கூடிய காலம் அது. அந்த காலம் வர வரைக்கும் பரலோகம் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிருக்கணும், ஏற்றுக்கொண்டிருக்கணும். அப்ப அந்த காலம் வந்துருச்சுன்னா பரலோகம் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிடணும், விட்டுடணும். புரியுதுங்களா, அந்த இலைப்பாறுதலின் காலங்கள் பூமியில ஆரம்பிக்கிற வரைக்கும் கர்த்தரே செங்கிருப்பார். பரலோகத்துல ஆரம்பிச்சிருச்சுன்னா அவர் எங்க வந்துடணும், ஏன்னா அந்த இலைப்பாறுதலின் காலங்களே யார் மூலத்தான், யார் தலைமையில தான் நடக்கும், இயேசு கிறிஸ்து தலைமையில, அவருடைய 2வது வருகையில். சோ இந்த வசனங்கள் எல்லாம் அந்த மகா பெரிய யூபிலியை அந்த குறிக்கும். நம்ம உங்களுக்கு கால்குலேஷன் எல்லாம் போட்டோம், அந்த மகா பெரிய யூபிலி எப்படி கால்குலேஷன் பண்ணும், 50 பெருக்கல் 50, 2500 வருஷங்கள். அந்த 2499 வருஷம் முடிஞ்சு 2500வது வருஷத்துல ஸ்டார்ட் ஆகுது பூமி மேல அந்த பூமியான் பூமியின் மகா பெரிய யூபிலி. சோ இந்த 2499ங்கிறது எங்க ஆரம்பிக்கணும், இஸ்ரேல் ஜனங்கள் கடைசியா அனுசரிச்ச நிழலான யூபிலியில இருந்து ஆரம்பிக்கணும். எப்ப ஆரம்பிச்சாங்க, எப்ப கடைபிடிச்சாங்க அந்த கடைசி நிழல் யூபிலி, கிமு 625 அவங்க ஆரம்பிக்கிறாங்க, கரெக்டா 625 ஆரம்பிச்சு அப்புறம் எவ்வளவு வருஷம் போகணும் அந்த நிழல் நிஜமான யூபிலின் சுற்று, 2499 போட்டீங்கன்னா எவ்வளவு வருது, 1874. என்ன நாள், இலை பாறுதலின் காலங்கள், திரும்ப கொடுத்தலின் காலங்கள், உலக மனுக்குலத்துக்கான மகா பெரிய யூபிலி, ராஜாதி ராஜா கர்த்தர் இயேசுனுடைய 2வது வருகையில இந்த பூமியில ஆரம்பிக்கும். நிழல்ல யூபிலி எவ்வளவு வருஷம், ஒரே வருஷம், 50வது வருஷம். ஆனா நிஜத்துல யூபிலி எவ்வளவு வருஷம், அது ஒரு வருஷம் இல்ல, அசல பட்சம் இலை பார்தலின் காலங்கள், அது ஒரு பெரிய காலப்பகுதி, அதுதான் கிறிஸ்து இயேசுவின் 1000 வருட அரசாட்சி. அந்த 1000 வருட அரசாட்சி, அந்த நிஜமான மிகப்பெரிய யூபிலி, திரும்ப கோணத்தின் காலங்கள் ஆரம்பிக்குது 1874வது வருஷத்துல இந்த பூமியின் மேல. அதுதான் விஷயம், இன்னைக்கு மனுக்குள்ள இழந்து போனதெல்லாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் இந்த யூபிலியினுடைய காலத்துல வாங்கியிருக்கிறோம். மனுக்குளம் நினைச்சு பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆதாமுக்கு என்ன சாபம் கொடுத்தார் தேவன்? உன்னுடைய நெத்தி வேற நிலத்துல விழுக, நீ என்ன பண்ணுவ? கஷ்டப்பட்டு சம்பாதிப்ப. சிஸ்டர் ஏவாளுக்கு என்ன கொடுத்தாரு? சாபம். நீ எப்படி கொண்ட பெற்றுக்குவீங்க? வேதனையோடு நீங்க குழந்தை பெற்றுக்கீங்க, இதெல்லாம் என்னது? சாபம். இன்னைக்கு இருக்கிற அந்த சாபம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நெத்தி வேறு நிலத்துல படுறது யாராவது நினைக்கிறாங்களா? இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கொஞ்சம் ஃபாரின்லாம் போய் பாத்தீங்கன்னா, ஹெலிகாப்டர்ல விதைச்சு, ஹெலிகாப்டர்ல நீர் பாய்ச்சி, அவர் வாட்டுக்கு வீட்டுக்குள்ள உட்காந்து மெஷின் அறுவடை பண்ணிட்டு இருக்கு. என்ன காலம் இது? ஆதாம் மேல இருந்த சாபம் போயிட்டு இருக்குது, முழுசும் போகல. ஏன்னா இப்பதான் எவ்வளவு வருஷம் ஆயிருக்குது? 136 வருஷம். இன்னும் அந்த கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய பாகம் முடிவுக்கு வரல. எப்போ இதெல்லாம் உலகம் முழுக்க போகணும்? கண்ணுக்கு தெரியற பாகம் நடக்கும் போது. ஆனா இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்குது. இன்னைக்கு மனுக்குளம் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் எல்லாம் பார்த்தா, இந்த திரும்ப கொடுத்தலின் காலங்களை வாங்கியிருக்கிறான். நோய்கள் எடுத்து போடப்பட்டிருக்கு. இன்னைக்கெல்லாம் சிஸ்டர்ஸ் வந்துட்டு அவங்க நல்லா நாலேஜபிளா முடிவு எடுத்தாங்கன்னா, குழந்தை பெற்றுக்கொள்வதில் அவங்களுக்கு எந்த கஷ்டமுமே அங்க இருக்கிறது இல்லை. ஆனா ஒரு காலத்துல எல்லாம் அதுவே சந்தேகம் தான். எவ்வளவு வலி வேதனையோட, லேபர் பெயின், சாதாரண பெயின் கிடையாது. அது தேவன் அவங்களுக்கு கொடுத்துட்ட அது சாபம். இன்னைக்கு அந்த பெயின் இல்லாம இன்னைக்கு சைல்ட் பேர்த் நடக்குது. இதெல்லாம் ஒரு பாயிண்டா? இதெல்லாம் சீரியஸான பாயிண்ட். ஏன்னா சாபமே அதுதான். அது எடுத்து போடப்பட்டிருக்கா? யோசிக்கணும், சாதாரண விஷயம் இல்ல. இதை விட பெருசா திங்க் பண்றது வேற எதுவும் பேசல. ஏதேல அவங்க தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுத்த சாபமே அது. இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம இருக்குது எல்லா விஷயத்திலயும் பாருங்க. ஆனா இந்த பாயிண்ட்ஸ் நான் பிராக்டிக்கலா புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா? நம்ம பிறக்கும் போதே எப்படிதான் பிறந்துட்டோம்? பிறக்கும் போதே கண்ணுக்கு மேல ஒரு எலக்ட்ரிக் பல்பு தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஃபேன் இருந்துச்சு, ஒரு லைஃப் யூனிட்டா இருந்தா கொஞ்சம் ஏசியில வேற பிறந்திருப்போம் நிறைய பேர். அப்போ என்ன இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஆரம்பத்துல இருந்தே இருக்குது. எங்க ஆரம்பத்துல இருந்து? நீங்க பிறந்த போது இருந்து இருந்துக்கலாம். ஒரு 136 வருஷம், 1874க்கு முன்னாடி 6000 வருஷம் உலகத்தின் நிலைமை சிந்திச்சு பாருங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், 6 மணியானா இருட்டாயிருக்கும், வீட்டுல போய் செட்டில் ஆயிருக்கும். அந்த இருட்டு மாத்திரம் இல்ல, ஜனங்களுடைய மனக்கண்கள் பகுத்தறிகிற அறிவு எல்லாம் மூடப்பட்டு இருந்துச்சு. எல்லாமே 1874க்கு அப்புறம் தான் அங்க ஆரம்பிக்குது. நான் உங்களுக்கு பின்னால தருவோம். 1874க்கு அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளுடைய லிஸ்ட், எடுத்து போடப்பட்ட நோய்களின் லிஸ்ட், நடந்திருக்கிற யுத்தங்களுடைய லிஸ்ட், இந்த பஞ்சங்களே, அப்புறம் என்ன சொல்றது, வெள்ளங்கள், கொள்ளை நோய்கள், அதன் மூலம் எத்தனை கோடி ஜனங்கள் 136 வருஷம் செத்து போனாங்க. லிஸ்ட் குடுக்கறோம். நீங்க என்ன பண்ணுங்க, 1874க்கு முன்னால இருந்ததெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒப்பிட்டு பாருங்க. ஃப்ரீயா பண்ணுங்க, தாராளமா பண்ணலாம். இன்டர்நெட்ல உட்காந்து பண்ணீங்கன்னா முடிஞ்சிடும். சகோதர சகோதரிகளே, இந்த திரும்ப கொடுத்தலின் காலங்கள் அங்க உருவாயிருக்குது 1874. இப்ப இன்னொரு கணக்கு இருக்குது, அது என்னன்னா வேதாகம கால கணக்கு. சோ வேதத்தில் கால கணக்கு இருக்கிறதை நாம் அறிஞ்சிருக்கிறோம். அந்த கால கணக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டதுல இருந்து கிபி 1 வரைக்கும் எவ்வளவு வருஷம்? 4128 வருஷம் ஆயிடுது. கீ மூல எவ்வளவு வருஷம் இருக்குது? 4128 வருஷம். ஆனா இன்ன வரைக்கும் எவ்வளவு வருஷம் நம்ம அங்க கணக்கு அங்க பார்க்கணும், சரிங்களா? அப்போ இந்த 4128 வருஷம் என்கிறதை நாம அங்க பார்த்திருக்கிறோம். இப்போ ஒரு முக்கியமான வசனம் வாசிங்க. தேவன் மனுக்குலத்துக்கு நியமிச்சிருக்கிற அந்த காலங்கள் பத்தி யோபுல 5:19 வசனம். ஆமா, சோ 6 இக்கட்டுகளுக்கு உங்களை நீங்கள் ஆக்குவார், 7 பொல்லாப்பு உங்களை தொடாது. 17 வசனத்துல இருந்து மறுபடியும் வாசிக்கும். பாரு நீங்க எதை பத்தி பேசுறார், தேவன் தண்டிக்கிற மனுஷன். அப்ப தேவன் என்ன பண்ணுவார், நம்மை தண்டிப்பார். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாக அப்ப தேவன் நம்ம என்ன பண்ணுவார், சிக்ஷிப்பார் இல்லைங்களா. நெக்ஸ்ட் கட்டுப்படிங்க. சோ அப்போ தேவன் என்ன பண்றார், மனுஷங்களை காயப்படுத்துறார். அதே சமயத்தில் அவர் என்ன பண்றார், காயத்தை கட்டுறார். அப்ப என்ன தெரியுது, மனுக்குலத்தை காயப்படுத்துறதுக்கு ஒரு காலம் இருக்குது, மனுக்குலத்தின் காயங்களை கட்டு கட்டுறதுக்கு தேவன் ஒரு காலம் வச்சிருக்கிறார். சரிங்களா. இப்போ அவர் வசனம் வாசிங்க. சோ தேவன் மனுக்குலத்தை அடிக்கிறார், அவருடைய கையை கொண்டே அவங்களை என்ன பண்றார், ஆச்சுகிறார். அப்போ தேவ திட்டத்தில் மனுக்குலத்தை அடிக்கிறதுக்கு ஒரு காலம், ஆச்சுகிறதுக்கு ஒரு காலம், ரெண்டு காலங்கள் பத்தி பேசிருக்கிறாரா, புரியுதா. இப்ப 19 வசனம் வாசிங்க. கரெக்ட். 7 பொல்லாப்பு உன்னை அந்த ரெண்டு காலங்கள் தான் சொல்றார். தேவன் 6 மனுக்குலத்தின் மேல வச்சிருக்கிறார். ஆனா 7 எப்படி இருக்கும், பொல்லாப்பு அவங்களை தொடாத நல்ல காலம். அப்போ ரொம்ப சிம்பிளா சொன்னா, மனுக்குலத்து மேல தேவன் 7 வச்சிருக்கிறார். அதுல மொதல் 6 மனுக்குலத்தை அடிச்சு சிக்ஷித்து அவங்களுக்கு என்ன சொல்றாரு, இக்கட்டுகளுக்குள்ள அனுமதிக்கிற காலம். ஆனா 7 காலம் எப்படி இருக்கும் சொன்னா, அது காயத்தை ஆற்றக்கூடிய, அவங்கள் காயங்களை கட்டக்கூடிய, அது மாத்திரமல்ல எந்தவித தீங்கும் மனுக்குலத்தை அணுகாத நன்மையின் காலம். ரொம்ப சிம்பிளா சொன்னா, 6 தீமையின் காலங்கள், 7 நன்மையின் காலம். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டா, இதுதான் அந்த தேவனுடைய திட்டம் மனுக்குலத்துக்காக. அதாவது நாம் என்ன சொல்லலாம், ரொம்ப சிம்பிளா, தீமைக்கு என்று சில காலங்கள், நன்மைக்கு என்று ஒரு காலம். இப்ப உங்களுக்கு தெரியும் அந்த 7 நன்மையின் காலம் எந்த காலம், கரெக்ட் சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவின் 1000 அரசாட்சி, கரெக்ட். ஏன்னா அங்கதான் மனுக்குலத்தை அவங்களுடைய காயங்களை தேவன் என்ன பண்றார், கற்றுகிறார், ஆற்றுகிறார், அவங்களை பாதுகாக்கிறார். சோ அந்த 7 காலம் நன்மையின் காலம், கிறிஸ்து இயேசுனுடைய 1000 அரசாட்சி. சரி, அந்த நல்ல காலம் ஒரு காலம் 1000 அந்த தீமையின் 6 எவ்வளவு வருஷம், வெரி குட், அவ்வளவுதான், புரியுதுங்களா. அப்ப தேவர் என்ன வச்சிருக்கிறார், மனுக்குலத்துக்கு 6000 தீமையின் அனுமதி, 1000 நன்மையினுடைய அனுமதி, புரிஞ்சிட்டீங்களா. அப்போ ஆதாம் சிஷ்டிப்புல இருந்து 6000 தீமையின் அனுமதி, 6000 முடியுதுன்னா ஏதாவது 1000 ஸ்டார்ட் பண்ண போதே நன்மையின் அனுமதி அவங்களுக்கு அங்க இருக்கு. இது ரொம்ப சின்ன வசதி. இப்ப நீங்க இப்படித்தான், அப்ப என்னன்னா, அந்த ஒரு 1000 அவர் ஒரு நாளாக சொல்கிறார். அப்ப ஒட்டு மொத்தமா மனுக்குலத்தின் மேல எவ்வளவு நாள் அனுமதிச்சிருக்கிறார், 6000 தீமையின் அனுமதி, 7000 ராஜ்யத்துல நன்மையின் அனுமதி. இது நம்ம வேதத்துல நிரூபிக்கணும், அப்பதான் ஏற்றுக்கொள்ளணும், சும்மா சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒரு தோராயமா சொல்ற விஷயம் இல்லை. சோ இந்த ஒரு 7 கணக்கு தேவன் மனுக்குலத்தின் மேல வச்சிருக்கிறார். ஒரு நாளும் 1000, 7000, 6000 தீமை, 1000 நன்மை அப்படின்னு எப்படி நாம கண்டுபிடிக்கலாம். சில வசனங்கள் நீங்க வாசிங்க, உங்களுக்கு காண்பிக்கிறோம். எங்கன்னா லூக்கா 13 32 வசனம். இது எதை பத்தி பேசுறாரு இயேசு கிறிஸ்து, இதுக்கு என்ன அர்த்தம், என்ன சொல்றாரு, நான் என்ன சொல்றாரு, இன்றைக்கும் நாளைக்கும் என்ன பண்ணுவேன், விசுவாசிகளை துரத்துவேன், வியாதியஸ்தர்களை குணப்படுத்துவேன், சொஸ்தம் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், மூன்றாம் நாள் இல்ல என்ன பண்ணுவேன், இந்த நாள்கள் எதை பத்தி பேசுறார், இன்னைக்கும் நாளைக்கும் நான் பிசாசுகளை துரட்டி வியாதியஸ்தர்களை சுத்தம் பண்ணி மூணாவது நாள் இல்ல நிறைவடைவேன். எந்த நாள் பத்தி இயேசு கிறிஸ்து பேசினார், இது யாராவது சொல்ல முடியுமா? அவர் தேவனுடைய தெய்வீக திட்டத்தையே உள்ள வச்சு பேசிட்டு இருக்கிறார். இப்போ அந்த 7000 கால பகுதியை கணக்கிடலாம், சரிங்களா? இப்ப நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா போதும். இப்போ ஆதாம் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, வருஷம் அவருடைய டேட் ஆஃப் பர்த், கிமு ஒன்னா, அவர் நமக்கு சீனியர் மோஸ்ட் தாதா, எவ்வளோ 4128 தான், அதுதான் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட வருஷம் கிமு 4128 இல்லைங்களா? இப்ப இது எப்படி பண்ணுங்கன்னா பாருங்க, நிறைய கோடு போட்டோம். இப்போ 4128 தெரியாட்டியும் மனசுல வச்சுக்கோம், 4128 இங்க இருந்து ஒரு 1000 வருஷம் போட்டா என்ன டேட் வரும், 3128 இது எந்த நாள், முதல் நாள் சொல்லாமா? அந்த 7 நாள் இது எத்தனாவது நாள், முதல் நாள், முதல் 1000 வருஷம். சரி, அடுத்த 1000 வருஷம் முடியும் போது டேட் என்ன, கிமு 2128 இது 2வது 1000 வருஷம், இது முதல் 1000 வருஷம், இது 2வது 1000 வருஷம், சோ 2வது நாள். அதே போல அடுத்த ஒரு 1000 வருஷம் என்ன டேட், கிமு 1128 அது ஒரு 1000 வருஷம், 3வது நாள், சரிங்களா? இப்போ அடுத்து ஒரு 1000 வருஷம் போட்டா எவ்வளோ, கிமு 128 இது 4வது நாள், சரிங்களா? இப்போ இங்க இருந்து ஒரு 1000 வருஷம் போடலாம் நம்ம தாராளமா, போட்ட என்ன வருஷம் வரும் கிபில பாருங்க, இங்கிருந்து 128 போறது என்ன ஸ்டார்ட் ஆயிடுது, இல்ல இல்ல என்ன ஸ்டார்ட் ஆகுதுங்க, இதெல்லாம் என்ன வருஷம் கி பாத்தீங்களா, கிமு எத்தனையும் அப்போ ஒரு 128 வருஷம் போது என்ன வந்துடுது, இங்க கி வந்துடுது. அப்போ பாருங்க இங்க 128 அப்புறம் 1000 எவ்வளவு மீதி இருக்குது, நல்லா சொல்லுங்க, 872 வருது பாத்தீங்களா, புரியுதுங்களா? இப்போ ஆக்சுவலா இதுல ஒரு 128 பிளஸ் 872 எவ்வளவு, 1000 வருஷம், இது எத்தனாவது 1000 வருஷம், 5வது 1000 வருஷம் இல்லைங்களா? இப்போ கர்த்தர் இயேசு இந்த வசனத்தை பேசும்போது இது எந்த வருஷத்துல இருக்கிறார், முதல் வருஷத்துல இருந்தாரா, 2வது நாளா, 3வது நாளா, 4வது நாளா, 5வது நாளா, முதல்ல இந்த வசனத்தை அவர் எந்த வருஷம் பேசினார், கிபி 33 அல்லது 32 இல்லைங்களா, கிபி. அப்ப கிபி 32 போது எத்தனாவது 1000 வருஷத்துல இருக்கிறார் இயேசு கிறிஸ்து, 5வது 1000 வருஷத்துல இருக்கும் போது சொல்றாரு, நான் இன்னைக்கும் எந்த இன்னைக்கு 5வது 1000 வருஷம் முழுவதும் நாளைக்கு, அப்ப இங்கிருந்து எவ்வளவு வருஷம் போடலாம், 6வது 1000 வருஷம், கரெக்ட், 6வது 1000 வருஷம், நான் இன்னைக்கும் நாளைக்கும் என்ன பண்ணுவேன், பிசாசுகளை தோற்குவேன், வியாதியஸ்தர்களை என்ன பண்ணுவேன், குணப்படுத்துவேன், இதெல்லாம் எதுக்குரிய அடையாளம் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஆரம்பிக்குது சுவிசேஷ யுகம், அந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் நான் பாவம் என்ற வியாதியிலிருந்து ஜனங்களை என்ன பண்ணுவேன், அவங்களை விடுதலை பண்ணுவேன், அவங்களுக்குள் இருக்கிற பிசாசுகளை நான் என்ன பண்ணுவேன், நான் துரத்துவேன், துரத்திட்டு 3வது நாள்ல அவர் இருக்கு, எத்தனாவது நாள், 5வது 1000 வருஷம், இது 1வது 1வது நாள்னா, இது எத்தனாவது நாள், 2வது நாள், அடுத்த நாள் என்ன இருக்குது, இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்குது, 1000 வருஷம், கிளியர், 7வது 1000 வருஷம், இதுதான் தேவனுடைய ராஜ்யம், புரியுதுங்களா? ஆமா, நான் இன்னைக்கும் நாளைக்கும்
வியாதி குணப்படுத்தி பிசாசு துரத்தி மூன்றாம் நாளில் என்னாவே நான் நிறை
மனுக்குலத்தை எப்போ தேவன் கர்த்தர் இயேசு பூரணப்படுத்துறார் அவருடைய 1000 வருடம் அரசாட்சி. புரியுதுங்களா? இப்ப எந்த கணக்குல அவர் பேசிட்டு இருக்கிறான்னு வேற எந்த கணக்கு போட்டாலும் அந்த வசனத்துக்கு நீங்க அர்த்தம் சொல்ல முடியாது. நான் இன்னைக்கும் நாளைக்கும் பிசாசுகள் துரத்தி மூணாவது நாள்ல நிறைவடைவேன். எது பத்தி பேசினா? டிவைன் பிளான். என்ன பிளான்? தேவன்
7000 வருஷங்களை மனுக்குலத்துக்கு நியமிச்சு முதல் 6000 அது தீமைக்கான அனுமதி என்றும் கடைசி 1000 கர்த்தர் இயேசுவின் 1000 வருட அரசாட்சி நன்மைக்கு என்றும் நியமிச்சிருக்கிறார்.
இதே ரீதியில நிறைய வசனம் பேசிருக்கிறார். இது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ இன்னொரு வசனம் வாசிங்க. அது எங்க இருந்து படிக்கணும்னா நீங்க மத்தேயு 26:61 வாசிங்க. மத்தேயு 26:61 பாருங்க என்ன சொல்றாரு. தேவனுடைய ஆலயத்தை இடிச்சு போட்டுட்டு மூணு நாள் என்ன பண்ணிடுவேன் நான் அதை கட்டுவேன். இது எந்த ஆலயம் பத்தி பேசினாரு? அது எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, சாலமோன் கட்டின இந்த தேவாலயத்தை இவர் என்ன பண்றாரு, இடிச்சுட்டு மூணு நாள்ல கட்டுறேன்னு சொல்றாரு. சொன்னா இல்லைங்களா? ஆனா கர்த்தர் இயேசுவுடைய வார்த்தையை ரொம்ப சீரியஸா எடுக்கணும். அவர் ஆவிக்குரிய ஆலயம் பத்தி பேசுறாரு. அந்த ஆலயம் யாருக்கான? நீங்களே. கிறிஸ்து இயேசுனுடைய சபை. சபை பத்தி பேசுறார். இப்ப கணக்கு போடுங்க. நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஆலயத்தை இடிச்சு போடுவேன்னா
அந்த ஆலயம் யாருக்கு நிக்குது? கர்த்தர் இயேசு தலை. அவருடைய தலை வந்து என்ன ஆகும்? இந்த 5 நாள்ல மறிச்சிடுவாரு. கிபி 33 அவர் மறிச்சிடுவாரு. அதை தொடர்ந்து இந்த 2000 வருஷத்துக்குள்ள யார் மறிப்பாங்க? சரீரமாகிய சபை இடிக்கப்படும். இந்த ஆலயம் சொல்லப்போதே கிறிஸ்து இயேசு மற்றும் சரீரமாக தலையை பற்றி பேசுறார். இந்த ஆலயத்தை நான் இடிச்சுட்டு என்ன பண்ணிடுவேன்? மூணாவது நாளுக்குள்ள என்ன பண்ணிடுவேன்? பாருங்க, இப்ப சபையினுடைய நிறுத்தங்கள் என்ன நடக்குது? அந்த மூணாவது நாள் 1000 வருட அரசாட்சியும் ஆரம்ப கட்டத்துல அந்த சபை என்ன ஆகுது? மறுபடியும்
உயிர் தெழுந்து அங்க சேருது. இவ்வளவு ஆழமா பார்க்கணும்னு கொஞ்சம் தலை சுத்தும். சுத்தட்டும். இந்த மாதிரி சுத்தம்லாம் வேணும். சரிங்களா? அப்போ இன்னொரு வசனம் கூட வாசிங்க. நீங்க யோவான 2:1, இது அருமையான வசனம். நீங்களே சொல்லிடுவீங்க. இது கூட யோவான் 2:1 பாருங்க. இது காணா ஒரு கல்யாணம். எல்லாம் நல்லா தெரியும். நல்லா பாட்டு பாடுவோம். இந்த காணா ஒரு கல்யாணம் பத்தி பிபிஎஸ் கதையெல்லாம் சொல்லுவார். ஆனா இது என்னது? அந்த கல்யாணம் எப்ப நடந்துச்சாமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அது எப்ப நடந்தா உங்களுக்கு எனக்கு என்ன? காணா ஒரு கல்யாணம் 2000 முன்னாடி ஏசு கிறிஸ்து முதல் முதல்ல அட்டன் பண்ண கல்யாணம். அவர் எப்ப நடந்தா நடந்தாடி நமக்கு என்ன? ஏன் இந்த ரெக்கார்டு இருக்கணும்? காணா ஒரு கல்யாணம் எப்ப நடந்துச்சு சொல்றார்? இது ஒரு மிகப்பெரிய கல்யாணத்துக்கு நிழல். உலகத்திலேயே மிகப்பெரிய கல்யாணம் எந்த கல்யாணம்? யாரு கல்யாணம்? கல்யாணம் வந்துச்சு. வசனம் இருக்க மாட்டேங்குது உங்களுக்கு. கர்த்தர் இயேசுவும் அவருடைய சரீரமாகிய சமயம் இணைய போறது என்னது? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். இந்த கல்யாணம் எப்ப நடக்கும்? இந்த வசனத்துக்குள்ள வச்சிருக்கிறார். எப்ப நடக்குமாமா? மூணாவது எப்ப இருந்து மூணாவது நாள். சிம்பிள். ஆக்சுவலா கல்யாணம்
அவருடைய
சபை மணவாளனோடு மணவாட்டி சபை சேர்வாங்க. அதுதான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். மூணாவது நாள்ல ஒரு கல்யாணம்னா அது காணாம ஒரு கல்யாணம் இல்ல. அவர் எந்த கல்யாணம் பத்தி பேசிருக்கிறாரு? ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம் உங்களுக்கு. 2000 முன்னாடி இயேசு கிறிஸ்து என்ன மைண்ட்ல இருந்து பேசுறாரு நாம் இப்ப அவர் மைண்டுக்குள்ள போய் கண்டுபிடிக்கிறோம். சாதாரண விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். ஆனா கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் இந்த கிளாஸ். நான் எல்லாத்தையும் என்னைக்கு உங்களை கொஞ்சம் ஓபன் ஹார்ட் மாதிரி ஓபன் கல் சர்ஜரி நடந்துட்டு இருக்குது. வேற வழி இல்ல. உடச்சு திணிச்சுட்டு இருக்கும். எல்லாம் திணிக்கிறோம். தானியல் தீர்க்க தரிசனம் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் யூபிலி பிரமாணம் புரிஞ்சுக்கோங்க. வேதாகம காலக்கணக்கு புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் டம்ப் பண்றோம். அதனாலதான் இது நாட்டை என்ன பண்ணிட்டோம், யூபிலிய தனியா ஏற்கனவே எடுத்துட்டோம், புறஜாதி அர்காலங்கள் ஏற்கனவே தனியா எடுத்துட்டோம், வேதாகம காலக்கணிக்கு ஏற்கனவே தனியா எடுத்துட்டோம். எல்லாமே கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகைக்கு நிரூபணங்கள், நீங்க கொண்டு வைக்கணும். சரி, இப்ப என்ன செஞ்சிருக்கிறோம்னா ஒரு சின்ன ப்ரூஃப் காமிச்சோம். எதுக்குன்னா, தேவன் மனுக்குலத்துக்கு 7000 வருஷங்கள் நியமிச்சு, அதுல மொத்தம் 1000 வருஷங்கள் தீமையினுடைய அனுமதி, கடைசி 1000 வருஷம் நன்மையின் அனுமதி. அந்த 1000 வருஷம் கிறிஸ்தியேசனுடைய 1000 வருட அரசாட்சி, இதுதான் நிரூபிச்சிருக்கோம். இப்போ இது எதுக்கு நாம சொன்னோம்னா, இது இரண்டாம் வருகைக்கு ஒரு அருமையான நிரூபணமா இருக்கும். ஏனென்றால் பாருங்க, அந்த முதல் 6000 வருஷம் தீமையின் அனுமதி முடிஞ்சு முடிகிற இடத்துல என்ன ஆரம்பிக்குது, கடைசி 1000 வருஷம் நன்மையின் கால அனுமதிக்குது ஆரம்பிக்குதுன்னா, அந்த 6வது நாளின் முடிவு 7வது நாளின் ஆரம்பத்துல பூமியில யார் இருக்கணும், இயேசு கிறிஸ்து இருக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த வருஷம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1874. இப்ப நாம் என்ன நிரூபிக்கணும், இந்த 6000 வருஷ தீமை கூட எங்க தான் முடிஞ்சது, 1874 முடிஞ்சிச்சு. அதே சமயத்துல அங்க என்ன ஆரம்பிச்சிருக்குது, கிறிஸ்து இயேசுனுடைய 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சிருக்கு. அப்ப 1874 ராஜா கர்த்தர் இயேசு பூமிக்கு வந்திருப்பார், நிரூபிக்கணும். நிரூபிக்கலாமா, இப்ப நம்ம போனாங்களா, இப்ப ரொம்ப சிம்பிள், எப்படி நிரூபிக்கலாம் பாருங்க. கீ மூல எவ்வளவு வருஷம் கண்டுபிடிச்சோம், கீ மூல 4000 பாருங்க. அப்போ 6000 வருஷம் இன்னும் எவ்வளவு இருக்குது, 6000 வருஷத்துல, 6000 வருஷத்துல எவ்வளவு நாள் இருக்கு, ஏற்கனவே எவ்வளவு ஓடி இருக்குது, 6000 4128 போயிருச்சு. அப்ப மீதி வந்து என்ன பார்ட், கீ பி பார்ட், அது அது கண்டினியூ பண்ண, அது கணக்கு பண்ணுங்க, 6000 மைனஸ் 4128 போட்டா 1874 தெளிவா காண்பிக்கணும். பாருங்க, படிங்க நீங்க சொல்லுங்க, வருதா,
இருந்தா கண்டிப்பா அந்த குறைவா இருக்கிற அந்த 2 வருஷம் அது எங்க எங்க நம்ம மைண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆமா, அப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செய்யாம ஏதேல எவ்வளவு வருஷம் இருந்திருக்கிறாங்க? 2 வருஷம். அது அங்க வந்துட்டு தீமை கிடையாது, அந்த 2 வருஷத்துக்கு முடிவுல இருந்துதான் ஆரம்பிக்குது தீமை. சோ இந்த 6000 வருஷம் ஸ்கேல ஒரு 2 வருஷம் தள்ளி அப்படின்னா எங்க இருந்து வரணும்? 4120. வெரி குட் சிஸ்டர், 4126ல இருந்து எடுத்தீங்கன்னா 6000 முடியுது. 1874
ஆளுகை அங்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் தலை சுத்தத்தான் செய்யும் உங்களுக்கு, ஆனா எப்படி வந்து இணைந்து பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். நம்ம வந்து இப்படி ஒரு கணக்கு போட முடியுமா? இல்ல பிரதர் போட முடியுமா? இல்ல பிரதர் போட முடியுமா? நீங்க போட முடியுமா? நம்ம ஞானமா சகோதர சகோதரிகளே, எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. தேவன் அது என்னன்னா நம்பவே முடியல. அந்த யூபிலியின் கணக்கு எங்க ஆரம்பிக்குது? கிறிஸ்துவுக்கு முன்னால 625 ஆரம்பிக்குது. எங்க முடியுது? 1874. தானியல் தீர்க்கதரிசனம் எங்க ஆரம்பிக்குது? கிறிஸ்துவுக்கு பின்னாலும் 539. எங்க முடியுது? 1874. வேதாகம காலத்தில் எங்க ஆரம்பிக்குது? கிறிஸ்துவுக்கு முன்னால 4126. எங்க முடியுது? 1874. எவ்வளோ அருமையான கணக்குகள் ஒரே டேட் கிளியரா காணுகிறேன். கர்த்தரேசன் 2வது வருகை, பூமியினுடைய அந்த 1000 வருட திரும்ப கொடுத்தலின் காலங்கள். அது மாத்திரம் இல்ல, தீமையின் காலம் முடிஞ்சு நன்மையின் காலம் ஆரம்பிக்கிறது. எவ்வளோ ஆச்சரியமா தேவன் இவைகள் எல்லாவற்றின் மூலமும் காண்பிக்கிறார். கர்த்தர் இயேசு ராஜாதி ராஜாவா இந்த பூமியின் மீது தம்முடைய 2வது பிரசன்னத்துல ரகசியமா வந்த வருஷம் 1874. அன்பான சகோதர சகோதரிகள், இன்னும் 3 பேஜ் இருக்குது, ஆனா நான் அதை விட்டுட்டு அதை உங்க கையில கொடுக்கறேன். கொஞ்சம் அடிஷனல் ப்ரூஃப்ஸ் அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த லெவலுக்கு போதும், ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு உள்ள நீங்க மெடிடேட் பண்ணி இன்னும் பர்சனலா கால்குலேஷன் போடணும். தயவு செஞ்சு இது வரைக்கும் கிளாஸ் எடுத்த சகோதரர் தான் இந்த கிளாஸ் எடுத்தாரு கரெக்டா தான் இருக்கும் நினைக்காதீங்க. எந்த சத்தியத்தையுமே அப்படி நினைக்காது. நாங்க உங்களுக்கு ரொம்ப தாழ்மையா கேட்கிற வேண்டுகோள் அதுதான். தேவ சன்னிதியிலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டா அதை உடனே கண்ணு மூடிட்டு எடுத்துக்கொள்ளாது. அந்த நம்பிக்கை விசுவாசம் வேணும். பட் செக் பண்ணுங்க நீங்க அவங்க சொன்னதின் படித்தான வசனங்கள், கால்குலேஷன் கரெக்டா, அந்த தீர்க்க தரிசனத்தை அப்படித்தான் டீல் பண்ணணுமா? நீங்கள் சோதிச்சு பார்த்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் எந்த சோதனையும் வந்தாலும் அந்த விசுவாசத்துல நீங்க உறுதியா இருக்கிறதுக்கு அங்க உதவி செய்யும். ஆனா இன்னைக்கு தேவ கிருபையில கர்த்தரேசனுடைய 2வது வருகை அதனுடைய காலம் நம்ம பார்க்கும் போது இவ்விதமாக நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். முதல்ல அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில அந்த 10 ராஜாக்கள் ஆளுகை செய்யும் போதே ஸ்தாபிக்கப்படும்ங்கிறத நாம் ஆரம்பிச்சோம். அப்போ அந்த 10 ராஜாக்கள் மற்றும் புறஜாதி ராஜாக்களுடைய காலம் 1914 முடியுதுன்னா தேவனுடைய ராஜ்யம் அதுக்கு முன்னாலேயே எங்கேயோ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கணும். அப்போ முன்னாலேயே ஸ்தாபிக்கப்பட்டதுன்னா அது எந்த வருஷம்? தானியேல் தீர்க்க தரிசனம், நியாய பிரமாணத்தின் யூபிலி, வேதாகம கால கணக்கு, வெவ்வேறு டிஃபரண்ட் பாயிண்ட்ஸ்ல ஆரம்பிச்சாலும் மூணுமே காண்பிக்கிற காலப்பகுதி 1874. நம்முடைய ரட்சகர் வல்லமையில ஆவிக்குரிய சரீரத்துல மகிமையில ரகசியமா இந்த பூமிக்குள் பிரவேசிச்சு அவருடைய ராஜ்யத்தை இங்க ஸ்தாபிச்சு அந்த ராஜ்யம் போயிட்டு இருக்கு. ஆனால் உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். எப்படி சந்தேகம் வரும்னா, என்ன சந்தேகம் வருது சொல்லுங்க சிஸ்டர். அவர் ராஜ்யம் ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்னும் என்ன நடந்துட்டு இருக்கு பூமியில? தீமை இருக்குதா? இருக்கு. மரணம் இருக்குதா? இருக்கு. சாத்தான் நல்லா செயல்படுறாரா? முன்ன காட்டிலும் நல்லா செயல்படுறார். எப்படி பிரதர் தேவனுடைய ராஜ்யத்துல கர்த்தர் இயேசு ராஜாவா வந்திருக்கும் போது இதெல்லாம் இந்த கேள்விகள் 53க்கு அப்புறம் ரொம்ப டீப்பா படிக்க வேண்டிய கேள்விகள். சாத்தான் கட்டப்படுதுன்னா எப்படி? கர்த்தர் இயேசு வந்து ராஜ்யம் ஸ்தாபிச்சிருக்கிற ஆரம்ப காலங்கள் எப்படி இருக்கும்னு பைபிள் சொல்லுது. நானும் நீங்களும் என்ன நினைக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம்னாலே எப்படி இருக்கும்? ஏதேன் தோட்டம் மாதிரி எல்லாம் மரமா இருக்கும், நம்ம பழமெல்லாம் சாப்பிட்டுட்டு வாடகை இல்லாம கரண்ட் பில் இல்லாம செல்போன் பில் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் நினைப்போம். ஆனா பைபிள் என்ன சொல்றா? அப்படித்தான் சொல்றா, போகணும். ஏன்னா இந்த மாபெரும் சத்தியத்துக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கும் கிளாஷ் ஆகும். 74 கர்த்தர் இயேசு வந்து ராஜ்யம் ஸ்தாபிச்சிருக்கு, இன்னும் ஏன் இவ்வளோ ஆபத்து, இவ்வளோ விபத்து, இவ்வளோ மரணம், இவ்வளோ கண்ணீர், இவ்வளோ நோய், இவ்வளோ தீமை? ஏன் ஆசீர்வாதம் இருக்குது தான், ஆனா இந்த தீமைகளுக்கு என்ன காரணம்? சீரியஸா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம், சீரியஸா டிஸ்கஸ் பண்ணும். ரொம்ப டீப் ஸ்டடிஸ் அது, 53 அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே, வேத வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள், நியாயப்பிரமாண நிழல்கள், வேதாகம காலக்கணக்கு. நம்முடைய ஆண்டவர் 1874 வருஷம் நம்முடைய 2 வருகையில இந்த பூமிக்குள்ள ரகசியமாக வந்து நமக்கு மத்தியில ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அதன் விளைவாகத்தான் இந்த சத்தியங்கள் கூட இன்னைக்கு நமக்கு வெளியாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதிர்ச்சி அடைய வேண்டாம், குழம்ப வேண்டாம். நிதானமா தேவனுடைய ஆவியில ரொம்ப உரிய சிந்தையில இந்த நோட்ஸ் நீங்க வாங்கி பாருங்க, வசனங்கள் செக் பண்ணுங்க. இந்த ஒரு சத்தம் தான் நமக்கு அங்க சொல்றார், நான் வாசற் படியில் நின்னேன். கதவை என்ன பண்ற? இன்ன வரைக்கும் நம்ம கேட்ட சத்தம் அவர் கதவு தட்டின சத்தம். சத்தம் அந்த சத்தம் என்னன்னா, தீர்க்க தரிசனங்கள் சத்தம் கொடுக்கும், தானியல் தீர்க்க தரிசனம் கொடுக்கும். அது நிறைவேறிச்சு 1874. வேதாகம காலக்கணக்கு சொல்லும், 1874 தீமை காலம் முடிஞ்சு 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சாச்சு. கர்த்தர் இயேசு வந்துட்டா தீர்க்க தரிசனம் சொல்லும். அதே போல புறஜாதி காலங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும். அதே போல யூபிலி சொல்லும். கர்த்தர் இயேசு நம்ம மத்தியில 1874 வருஷம் வந்துட்டா. தொப் தொப் தொப், நான் வந்துட்டேன், நான் வந்துட்டேன். ஒரு பண் நீங்க எல்லாரும் இல்ல, ஒவ்வொருத்தரும் அந்த சத்தம் கேட்கும் போது கதவு திறந்து திறக்கணும் மனக்கள். ஆமா, தீர்க்க தரிசனங்கள் பார்க்கும் போது சத்தம் கேட்கும் போது அவர் வந்துட்டார், மனசு கதவு திறந்தா. இப்ப சொல்றார், நான் அவனுக்குள்ள பிரவேசிச்சு அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். இப்போ ஒருவன் என் சத்தத்தை கேட்டு பிறந்தான். இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருக்கும் அந்த சத்தம் உங்கள் காதுகள்ல துணிக்குது. கதவு திறக்க வேண்டியது உங்களுடைய பிரதர் வந்து உங்க கதவு தோக்க மாட்டார், சிஸ்டர் வந்து இந்த சிஸ்டர் கதவு தோக்க மாட்டார். உங்க இருதய கதவு யார் தான் திறக்கணும்? நம்ம தான். எப்படி திறக்கணும்? தீர்க்க தரிசனங்கள் தெளிவு இல்ல அப்படின்னா, எனக்கு இந்த தீர்க்க தரிசனங்களுக்கு வேற ப்ரூஃப் தயவு செஞ்சு கொடுங்க. பாலாக்கு மறுவர்ப்புனா என்ன, அன்றாடப்படி நீக்கப்படுறதுனா என்ன, ஸ்தாபிக்கப்படுறதுனா என்ன, அங்கிருந்து 1335 எங்க எனக்கு வேற தேதி காமி, அல்லது நிழலான யூபிலி ஒண்ணு இருந்துச்சுன்னா நிஜமான யூபிலி இருக்கும், அந்த யூபிலியின் கணக்கு வசனத்தின் படி இப்படி வேற ஒரு கால்குலேஷன் கொடுங்க. அல்லது புறஜாதியின் தீர்க்க தரிசனங்கள் 2520 வருஷம் எப்போ எப்படி எங்க ஆரம்பிக்கணும்? புது ஹிஸ்டரி காமி. இல்லாட்டி சகோதர சகோதரிகளே, மனுஷன் தோணினதுல இது வரைக்கும் எவ்வளவு வருஷம் போயிடுது, வேதாகம கால கணக்கோ வேற ஏதோ ஒரு கணக்கு காமி. ஆனால் இதையெல்லாம் இசைந்து காமிக்கணும். ஒரு டே ட்ரை பண்ண முடியாது. தேவன் ரொம்ப ஆணித்தரமா அவருடைய கிருபையில இந்த நாள்ல தம்முடைய குமாரன் இந்த பூமிக்குள்ள ராஜாவா பிரவேசித்திருக்கிற அந்த வருஷம் நமக்கு சொல்லியிருக்கிறார். தேவன் தாமே உங்கள் எல்லோரையும் இந்த மாபெரும் சத்தியத்துக்குள்ள ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வரக்கூடிய வகுப்புகள்ல இன்னும் இதை குறித்து நம்ம ஆழமாக சிந்திப்போம். 53 இல்ல, 53 பின்னால் தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.